السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: مثلي ومثلكم كمثل رجل أوقد نارا فجعل الجنادب والفراش يقعن فيها وهو يذبهن عنها وأنا آخذ بحجزكم وأنتم تفلتون من يدي، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணிமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் மனித வாழ்க்கையின் லட்சியத்தை புரிய வைக்க வந்த மார்க்கம். நாம் ஏன் படைக்கப்பட்டோம், எதற்காக வேண்டி வாழ்கிறோம், எமது விஷன், எமது மிஷன், எமது இலக்கு என்ன, எமது செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும். ஊரில் இருக்கும் வைத்தியசாலைக்கு விஷனும் இருக்கிறது, மிஷனும் இருக்கிறது. பாடசாலைக்கு விஷனும் இருக்கிறது, மிஷனும் இருக்கிறது. தொழிற்சாலைகளுக்கு, நிறுவனங்களுக்கு இலக்கெல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. மனிதன் என்ற இயந்திரத்தின் இலக்கு என்ன, இவன் எங்கே செல்லுகின்றான், எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதன் சுயமாக நினைத்து தனக்கு ஒரு இலக்கை வரைந்து கொள்ள முடியாது. உலகம் முழுக்க ஆராய்ச்சிகளும் அறிவாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் இது உலகம் என்ன என்று சொல்லும், ஏன் என்று சொல்லாது. இதனுடைய அல்டிமேட் கோல், அதாவது இறுதி தீர்ச்சை, இந்த உலகத்தை அனுபவி, இந்த உலகத்தில் இருக்கும் மெட்டீரியலாம், சடரீதியான சக்திகளால், பலங்களால், வளங்களால் மனிதன் இந்த உலகத்தை அனுபவித்து விட்டுச் செல்ல வேண்டும். இதற்கு அடுத்ததாக மறுமை என்றோ, மஹ்ஷர் என்றோ, சிராத் என்றோ, மறுமை என்ற அந்த நிழலோ, சிந்தனையோ இந்த மனிதனுடைய சக்திக்குள்ளே வராது, மனிதனால் எடுக்க முடியாது. சகோதரர்களே, ஒரு மனிதன் இலக்கு இல்லாமல், நோக்கம் இல்லாமல் சாதாரணமான ஒரு பிரயாணத்தை செய்தால் கூட புத்தியுள்ள ஒரு சகோதரர் அந்த பிரயாணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கிருந்து கொழும்பை நோக்கி செல்கின்றார், ஏன் செல்கிறாய், சும்மா செல்கிறேன், நோக்கமில்லாமல் செல்கிறேன் என்று சொன்னால் ஒரு தடவை கேட்போம், இரண்டு தடவை கேட்போம், மூன்றாவது தடவை சொல்லுவோம், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லிவிடுவோம். அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலகனாகும் அபதா வன்னகும் இணைனா லா துர்ஜவும். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் இலக்கில்லாமல் படைக்கப்பட்டவர்களா, நீங்கள் நோக்கமில்லாதவர்களா, நீங்கள் வாழ்வதற்கு ஒரு இலக்கு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. நீங்கள் வாழ்வது அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உலக வாழ்க்கை மண்ணோடு முடிந்து விடுவதாக இருந்தால் பிரச்சனையே இல்லை சகோதரர்களே, மண்ணுக்கு பின்னால் மறுமை இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் மண்ணுக்குள்ளே வைக்கப்பட்டால், மண்ணுக்குள்ளே அடைக்கப்பட்டால், புதைக்கப்பட்டால் அவனுடைய உடம்பு மண்ணோடு மண்ணாகிவிடும் உண்மையாக, ஆனால் இல்லா அஜிபுத்தனம் சைல்போனை தவிர. ஒரே ஒரு எலும்பு துண்டு, ஒரே ஒரு முள்ளந்துண்டு, ஒரே ஒரு எலும்பு துண்டை அது அப்படியே உட்காமல் இருக்கும், அழியாமல் இருக்கும். அதை மண் சாப்பிடுவது ஹராம். சகோதரர்களே, கயாமத்துடைய நாள் வரும் பொழுது அந்த நாளையிலே சொல்லி காட்டினார்கள், சூடு ஊதப்படும் பொழுது மழை பொழியும் பச்சையை கண்ட மலையை கண்ட பச்சையைப் போல காய்ந்த நிலம் போல பூமியிலிருந்தே அத்தனை படைப்புகளும் எழும்பி நிறுத்தப்பட போகின்றார்கள். மறுமை என்று நிறுத்துகிறது, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை என்று நிறுத்துகிறது. இதை புரிய வைக்கத்தான் அல்லாஹுத்தாலா விண்ணிலிருந்து குரானை இறக்கினான். அந்த விண்ணோடு சேர்ந்து அந்த வேதத்தோடு சேர்ந்து பொன்னாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அருமையானவர்களே, உலகத்திலே மனிதன் தயாரித்த அத்தனை சட்டையாப்புகளும் அத்தனை விளக்க புத்தகங்களும் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய விளக்க நூல்களும் அவன் தயாரித்தவை. ஆனால் எனக்காக வேண்டி அல்லாஹ் தயாரித்த நூல் இருக்கிறதானே, ஃபி ஸுஹுஃபி முக்கர்ரமா மர்ஃபுவா முத்தஹரா பி ஐடி ஸஃபரா கிராமின் பரரா. எமது எழுத்து, எமது குர்ஆனின், எமது வாழ்க்கையை காட்டித்தரும் ஷரியாவுடைய சட்டம் எழுதப்பட்ட இடம் பூமி அல்ல, முதல் பிரதி செய்யப்பட்ட இடம் இந்த உலகம் அல்ல. அது மேலே, அது ஏழு வானத்துக்கு மேலே லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருந்து அல்லாஹ்வுடைய கலாம் முக்கர்ரமாவிலே முத்தஹராவிலே சுஹுஃபிலே மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத ஏற்றிலே கண்ணியமானதிலே சுத்தமானதிலே தூய்மையானதிலே பதியப்படுகிறது சகோதரர்களே, எழுதப்படுகிறது. எழுதியவர்கள் யார்? தி ஐதி ஸஃபரா கிராமின் பரவா, புண்ணியமான மனசுமார்கள் எழுதுகின்றார்கள். எழுதினிய குரான் முதல் வானம் வரைக்கும் வந்தது. முதல் வானத்துக்குள்ளே எமது வாழ்க்கை முறை, எமது ஷரியத்துடைய சட்டம், எமது குரான் எப்பொழுது வந்ததோ வானத்தின் ஆட்சியின் ஒழுங்கே மாறியது. குன்னா நக்வது மின்ஹா மகாஇதில் ஸம்இ, ஜின்களும் ஷைத்தான்களும் முதல் வானம் வரைக்கும் ஊடுருவி சென்று கொண்டிருந்தது. சூரத்துல் ஜின்னிலே ஜின்களே சொல்லுகிறது, குன்னா நக்வது மின்ஹா மகாஇதில் ஸம்இ, செவித்திருடு செய்வதற்காக வேண்டி வானிலே மேலே சென்று நாம் செய்திகளை திருடிக் கொண்டிருந்தோம். எப்பொழுது குர்ஆன் வந்ததோ, சமய எஜித் ஷிஹாபர் ரசதா குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எப்பொழுது மேலே, அருமையானவர்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, எப்பொழுது குர்ஆனிலே இருக்கும் குர்ஆன், அதாவது வானத்திலே இருக்கும் குர்ஆனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ் மலக்குமார்களை நியமித்தான், அதற்கு பின்னால் ஷைத்தான்களுக்கு ஊடுருவ முடியாமல் சென்றது. சென்றால் அங்கே ஒரு அடிவிலும் துப்பாக்கியை போன்ற அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை மலக்குமார்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதிலிருந்து எடுத்த ஒரு எரிவார்கள், அதுதான் எரி நட்சத்திரம் ரஜ்மன் ஷயாதி, ஷைத்தான்களுக்கு அடி விடுகிறது. உலகத்திலே மனிதனுடைய கண்ணால் விழும் நட்சத்திரங்களை பார்க்கலாம், எரியும் மலக்கையும் பார்க்க முடியாது, எரியப்படும் சைத்தானையும் பார்க்க முடியாது. மனிதனுடைய அறிவால் விழும் நட்சத்திரங்களை கண்டுகொள்ளலாம். இது யாரை நோக்கி யாரால் எரியப்படுகின்றது? இயற்கையின் உராய்வுகள் அல்ல இவைகள், இவை செயற்கை படைத்தவன் ஏற்படுத்திய மனக்குமார்கள் சைத்தான்களுக்கு அடிக்கும் மடிதானது. அதாவது யார் அதை ஊடுருவி சென்று தாக்க நினைக்கின்றார்களோ, செய்திகளை திருட நினைக்கின்றார்களோ, குர்ஆனுடைய செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் வேறு யாரும் கீழே கொண்டு வரக்கூடாதே, கீழே எடுத்து வர முடியாதே என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய நியதி மலக்குமார்கள் தயாராக இருந்தார்கள். எரிந்து விடுவார்கள், அடித்து விடுவார்கள், அடி வாங்கிக் கொண்டு ஓடிவிடும் சைத்தான்கள். அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த மேலான குர்ஆன யார் யாரோ எழுதிய சட்டங்கள் போன்றதல்ல, மனிதன் தயாரித்த கற்பனை காவியங்கள் போன்றதல்ல, சுத்தமாக தயாரித்து முதல் வானத்திலிருந்து விண்ணின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே கொடுக்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், மண்ணின் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிராவிலே இருக்க, ஷரியத்துடைய சட்டம், நமது வாழ்க்கையின் யாப்பு, நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுங்கே, மனிதனுடைய இலக்கு என்ன, மனிதன் எதை செய்ய வேண்டும், அத்தனை செயல்களும் உள்ளடக்கி அந்த குர்ஆனுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார்கள். ஹிரா முதலாவதான மதரசா, முதலாவது பல்கலைக்கழகம் முஸ்லீம்களுடைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவனாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உஸ்தாதாக வந்து சந்திக்கின்றார்கள். சகோதரர்களே, அன்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியது. அருமையானவர்களே, நபியுடைய இரண்டு தலைப்புகள், ஒன்று நபியுடைய ஜமான், இன்னொன்று நபியுடைய கமால். சகோதரர்களே, நபியுடைய பிறப்பு அது ஜமால். உண்மையிலே சந்திரனை போன்று பிரகாசமானவர்கள், அழகானவர்கள், நிகழ்த்து நிற்கும் அவர்களுடைய அழகு, அவருடைய அழகுக்கு நிகர் அவர்களே தான், அவர்களுடைய சிறப்புக்கு நிகர் சிறப்பு அவர்களே தான், அவர்களுடைய குணத்துக்கு நிகர் அவர்களே தான், அவர்களுடைய ஒவ்வொரு அம்சத்துக்கும் நிகர் அவர்களே தான். அவர்கள் சிரித்தாலும் அவர்களிடத்திலிருந்து வரும் புன்னகையும் அது புனிதமாக இருக்கும், அது புதினமாக இருக்கும், அது ஒரு புதுமையாக இருக்கும். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்ப்பேன், சந்திரனை பார்ப்பேன், சந்திரனை பார்ப்பேன், முகத்தை பார்ப்பேன், முகத்தை பார்ப்பேன், சந்திரனை பார்ப்பேன், சந்திரனை பார்ப்பேன், முகத்தை பார்ப்பேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மதுடைய ஹபீபுடைய முகம் அந்த சந்திரனை விட பிரகாசமானது என்று சொன்னார்கள். அதில் எனக்கு என்ன குறை வரப்போகிறது? நபியின் அழகை வர்ணித்தால் எனக்குத்தானே பெருமை. நான் லாயிலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி இருப்பவர்கள் தானே. எனது தந்தையை வர்ணித்தால் எனக்கு என்ன கோபமா வரப்போகிறது? தந்தையின் அழகு என்ன? தந்தையின் முகத்தின் பிரகாசம் என்ன? சொன்னால் எனக்கு என்ன வரப்போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் ஹஸரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டினார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், அவருடைய பிறப்பு இருக்கிறதே சுபஹானல்லாஹ், அதற்கு பின்னால் அவருடைய வளர்ப்பு இருக்கிறதே, அவருடைய தோற்றம் இருக்கிறதானே, அந்த பிரகாசமான முகத்திலே அல்லாஹு அக்பர் கண்ணீனி கல்லாவின் நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மையான அந்த பால் போன்ற அந்த முகத்திலே ஒரு துளி வேர்வை விழுந்தால், வேர்வை உதிர்ந்து விட்டால் அந்த வேர்வையை நான் வேர்வையாக பார்க்க மாட்டேன். இன்னஹா, அது வந்து மித்தல் லுக்லு, அது முத்தை போன்று வெளிச்சமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஊறும் வேர்வை. உண்மையில் அழகானவர்கள், இது ஜமால். உடம்பை அல்லாஹ் அழகாக்கினான், தோற்றத்தை அழகா அடக்கினான், நடையை அழகாக்கினான், அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு. கண்ணியமிக்க சகோதரர்களே, நுபுவத்து எப்பொழுது கிடைத்ததோ அப்பொழுது கமால். அந்த அழகோடு நாம் இருப்பதில்லை. அழகை பற்றி பேச சொன்னால், நபியின் பிறப்பை பற்றி பேச சொன்னால் நாம் மாத்திரமல்ல அந்நியர்களும் எழுதி பேசி வைத்திருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், இந்தியாவிலே ஒரு மீலாது நபி விழாவிலே ஒரு அந்நிய சகோதரர் பேசுகின்றார், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், நான் என்ன சொல்லப் போகிறேன்? அவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சொல்லுகின்றீர்கள் முஹம்மது பிறந்தார், அவரை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்தார்கள், அது முதல் தடவையாக குழந்தையை குளிப்பாட்டும் அந்த காட்சி. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் சொல்லுகின்றீர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தண்ணீரை தெளித்து சுத்தம் செய்வீர்கள் என்பதாக, ஆனால் நான் சொல்லுகின்றேன் அந்த முஹம்மதுடைய மேனியில் தண்ணீர் பட்டதே, அது உடனே விழும் பொழுது தண்ணீராக விழுந்தது. பட்ட தண்ணீர் தண்ணீராகவல்ல, அது தண்ணீராக விழுந்தது. திரும்ப சொன்னார், இல்லை இல்லை, உடம்பிலே சேர்ந்த தண்ணீர் அது தண்ணீராக விழுந்து தண்ணீராக பட்டதே, ஆனால் அந்த நபியுடைய மேனியை விட்டு பிரியும் பொழுது அது பன்னீராக விழுந்தது. விளக்கம் கூட எங்களுக்கே தெரியாமல் போய்விட்டது. ஒரு அந்நிய சகோதரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய தோற்றத்தை வர்ணித்தார், அவருடைய பிறப்பை வர்ணித்தார், சொன்னார், அது என்ன விளக்கம்? சொல்லுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பு இருக்கிறதானே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு இருக்கிறதானே, பிறந்ததன் பின்னால் தண்ணியால் எல்லோருக்கும் பொதுவாக சுத்தம் செய்வார்கள், இதுதான் நியதி. ஆனால் அவர் சொல்லுகின்றார், எப்பொழுது நபியுடைய மேனியிலே தண்ணீர் பட்டதோ அந்த தண்ணீர் வந்து சுத்தம் செய்யப்பட்டது நபியின் மேனியால், எனவே அது பன்னீராக மாறியது. தண்ணீருடைய அந்தத்திலிருந்து நபியுடைய மேனியில் பட்ட தண்ணீர் அது பன்னீராக மாறியது. சுபஹானல்லாஹ், இது அந்த நபியுடைய சிறப்பை அவர் எடுத்து காட்டுகின்றார். அப்படி நடந்ததோ இல்லையோ அல்ல, அதற்கு பின்னால் என்ன நடந்தது? தண்ணீராக ஏன் சொல்லியது? அவர் சொல்லுகின்றார், நபியுடைய மேனியில் தண்ணீர் விழும் பொழுது அதற்கு ஒரு சந்தோஷம் வந்ததாம், மிக சிறந்த மேனியோடு நான் சேர்ந்து கொண்டேனே, அது பிரியும் பொழுது அது கண்ணீர் விட்டு அழுததாம் அந்த தண்ணீர். இது நபியுடைய ஜமால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றம். இதை பற்றி அந்நியர்களும் பேசி வைத்திருக்கின்றார்கள். நாம் சகோதரர்களை அதை மறுப்பதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களுடைய கமாலியத், அக்மல் அஜ்மல் அஸ்ஹல், அழகான எளிமையான லேசான ஒரு முன்மாதிரி தரப்பட்டதை, அதை நாம் மறுக்கக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தி நுபுவத்தின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணிலே ஹிரா குகையிலே சந்தித்ததற்கு பின்னால் அல்லாஹ் அந்த 40 வயதிலே வைத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தானே, ஒரு ஷரியத்தை கொடுத்தானே, ஒரு மார்க்கத்தை கொடுத்தானே. அதுதான் எமது வாழ்க்கையின் நிரப்பம், அதுதான் எமது வாழ்க்கையின் அழகு, அதுதான் எமது வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்பதை நாம் மறக்கக்கூடாது. சகோதரர்களே, மனிதன் என்று சொல்லுபவன் உதாரணத்திற்கு ஆகாய விமானத்தை போன்றே அவன் வழிகாட்டப்பட வேண்டும். ஆகாய விமானங்கள் மேலே பறப்பதே முன்னால் இருந்து யாரும் வழிகாட்டுவதல்ல, அல்லது அதனுடைய பைலட் விமான ஓட்டி அவர் திசையை தேடிக்கொண்டு செல்லவும் முடியாது, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. பூமியில் இருந்து ஒரு கட்டுப்பாட்டு அறை, கண்ட்ரோலிங் ரூம், கட்டுப்பாட்டு அறையினூடாக அந்த ஆகாய விமானங்கள் வழிகாட்டப்படுகிறது. தானாக அவைகள் பறப்பதில்லை, இங்கு கொடுக்கும் சைக்கிணைகளில் தான் அங்கே பறந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நுவரலி பகுதியில், அதாவது மஸ்தலியா பகுதியில் ஒரு ஹஜ் ஃபிளைட் பல வருடங்களுக்கு முன்னால், 20-30 வருடங்களுக்கு முன்னால் அப்படியே சரிந்தது, விழுந்தது. கண்ட்ரோலிங் ரூமில் இருந்து எடுத்த ஒரு தவறான செய்தி, தப்பான செய்தி. அந்த செய்தியை அவர்கள் தப்பாக எடுத்துக் கொண்டார்கள். 4000 அடி, உதாரணத்திற்கு 400-ஐ 4000 புரிந்தார்கள், இறக்கினார்கள். மலையோடு மோதியது, சுக்கு நூறாய் போனது. மலேசியாவில் சென்ற வருடங்கள் 2 ஆகாய விமானங்கள். என்ன நடந்தது? கட்டுப்பாட்டு அறையை விட்டு அந்த ஆகாய விமானங்கள் பறந்ததே விமானத்தின் கதையே முடிந்தது. அருமையான சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி. வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களுக்கும் ஒரு விமானம் பறக்கும் பொழுது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கொடுக்கும் சமிச்சையை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் கலையை, வாழும் முறையை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சைக்கிணையை விட்டு ஒரு மனிதன் அகன்றால், பிரிந்தால், திரிந்தால், விரிந்தால், ஒதுங்கினால், ஓரமானால், ஆகாய விமானத்தை எங்கு முகவரி இல்லாமல் போனதோ இவனுடைய வாழ்க்கை போய் எங்கோ விழுந்திருக்கும், எங்கோ அழிந்துவிடும். சத்தியமாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்ட வந்தவர்கள், முன்மாதிரியாக வந்தவர்கள், வாழ்க்கையை சொல்லி தர வந்தவர்கள். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், பிறந்தோம் எப்படி பிறப்பு, பிறப்புக்கு பின்னால் என்ன அம்சங்கள், இறக்குவோம் ஒரு மனிதன், இறப்பதற்கும் நபியுடைய இறப்பு முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்தே அவன் மனிதனாக மரணிப்பது ஆச்சரியம் இல்லை, அவன் மனிதனாகத்தான் மரணிக்கப் போகிறான். ஒரு மனிதன் மனிதனாக பிறந்தே சகோதரர்களே மன்னரை அடைவதில் நோக்கம், மனிதன் மனிதனாக வாழ்ந்தே அவன் முஸ்லீமாக வாழ்கின்றான். இதையும் தாண்டி அவன் முஸ்லீமாக மரிப்பதுதான் சாதனை, முஸ்லீமாக பிறப்பது கூட ஒரு சாதனை இல்லை. முஸ்லீமாகத்தான் எல்லோருமே பிறக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய இறப்பு இருக்கிறது தானே, ஒரு மனிதனுடைய முடிவு இருக்கிறது தானே. வலா தமூத்தும் இல்லா அன்தும் முஸ்லிமோன், உலகத்திலே சரதாலிசம் சொல்லிக் காட்டினார்கள், பிறக்கும் பொழுது மனிதன் முஸ்லீமாக பிறக்கின்றான். குல்லு மௌலூதின் யூலது அலா பித்ரத்தில் இஸ்லாம், பிரானும் இஸ்லாத்துடைய இயல்போடு பிறந்தான். அபூஜகல் ஒத்துபா ஒத்துபா, பிறந்தது முஸ்லீமாக பிறப்பது சாதனை அல்ல சாதனையாளர்களே, இது ஒரு சாதனை அல்ல. இறக்கும் பொழுது சவாலாக இருக்கிறது, அல்லாஹ் சவால் விடுகின்றான், நீ இறக்கும் பொழுது முஸ்லீமாக இருந்து காட்டே, மூமினாக இருந்து காட்டே. பிறப்பது சாதனை அல்ல முஸ்லீமாக, இறப்பதுதான் சாதனை. அப்படி முஸ்லீமாக இறக்க வேண்டுமா? அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய முடிவையும் அப்படி ஆக்கி வைப்பானாக, சிறப்பாக்கி தருவானாக, செழிப்பாக்கி தருவானாக. ஆக மேன்மையானவர்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையின் அழகிய முன்மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் அழகாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை பிறந்தால் பெயர் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைப்பதில் அழகாக பெயர் வைப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய பெயரை ஒரு பெண்மணி ஃபாத்திமா நாயகியை வைத்திருந்தார்கள், ஹர்ப் என்பதாக, வீரம், சக்தி, சண்டையிடுபவர், இப்படி அர்த்தம் வரும். அரபிகள் அப்படியான பெயர்களை விரும்புவார்கள், சக்கர், சலுகை, இப்படியான பெயர்களை அரபிகள் விரும்புவார்கள். பொதுவாக சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீர மகனுக்கு ஹர்ப் என்று வைத்தார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டதன் பின்னால், ஹர்ப் அல்ல ஹசன் என்று வையுங்கள், ஒரு வருடத்திற்கு பின்னால் அல்லது அடுத்த பிள்ளை ஹுசைன் பிறக்கிறது, ஹர்ப் என்று வைத்தார்கள். இல்லை, ஹுசைன் என்பதாக வையுங்கள். சகோதரர்களே, நாம் மரணித்ததன் பின்னால் எமது பெற்றோர்கள் எம்மோடு சேர்த்து வைத்த ஒன்றே ஒன்று மீதமாக இருக்கும். எனக்கு இடப்பட்ட பெயர். இஸ்லாம் சொல்லுகிறது, அஹ்சினு அஸ்மா அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளின் பெயர்களை அழகாக்குங்கள். ஏனென்றால் கியாமத்துடைய நாளையில் அந்த பெயர் கொண்டுதான் அழைக்கப்படுவார். பெயர் வைக்கிறது ஒரு செய்தியா? அருமையான சகோதரர்களை, செய்திதான். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எதுவுமே சீரியஸாகத்தான் இருக்கும். வல்ல தீனாவும் அணில் அப்படின்னு சீரியஸ் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முடியாது. ஒரு சஹாபி சொன்னாரே, அவருடைய பெயர் கடினம் என்று அர்த்தம் கொடுக்கும், பெயரை மாற்றுங்களேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை இல்லை, எனது பாட்டன் வைத்த பெயர், இது எனது பரம்பரையின் பெயர், இந்த பெயரை நான் மாற்ற மாட்டேன். அப்படியா என்று முடித்து விட்டார்கள். அவ்வளவுதான். சுபஹானல்லாஹ், கண்ணீரிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்லுகின்றார், அவருடைய பெயரை கண்டார், அந்த பிள்ளையை கண்டார், பரம்பரையே பார்த்தார், கடினம் அவருடைய முகத்திலே மிதந்திருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று பெயரை மாற்றி இருக்க கூடாதா என்று சொன்னார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யாவுடைய மகன், அவருடைய பெயரை யஹ்யா என்று வையுங்கள் என்ற சைக்கினையை சொல்லிவிட்டான். ஒரு பெண்மணியின் பெயர் செலக்ட் பண்ண வேண்டிய முறையை சொல்லி தந்தார். நான் இது சாதாரணமா நான் பேசுறேன் சகோதரர்களே. பெயர் வைத்ததை பற்றி நாம் விளங்கி இருப்பது என்ன? வாப்பட பேர் எட்டுல, தாயிட பேர் ஏழு. இந்த ரெண்டு பெயரும் எப்படியாவது வர வேண்டும். ஏழும் எப்பும் பேருக்குள்ளே வர வேண்டும். சகோதரர்களே, சில பிள்ளைகள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இல்லாமல் பெயர் வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கி இருக்கின்றார்கள். எலிக்குட்டி என்ற அர்த்தத்தில் கூட பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பவும் வந்துவிட்டது, பிள்ளையுடைய பெயர் பாழாகிவிட்டது. பெயர் வைத்து ஏன் தாய்மார்களை குழந்தைகளை வீணாக்க வேண்டும்? சிலருக்கு நடிகைகளின் பெயர் அடையாளம் இடப்பட வேண்டும். சரி, வெச்ச பேரை யாரோட சேர்க்கணும்? தந்தையோட சேர்க்கணும். இஸ்லாம் வழிகாட்டுகிறது, ஒரு பெயரை வைத்தால் அந்த பெயரை தந்தையுடைய பெயரோடு சேர்க்க வேண்டும். மேற்கத்திய வழிகாட்டுகிறது, மேற்கத்திய கலாச்சாரம், ஒரு குழந்தை பிறந்தால் அவருக்கு தாயோட பெயர் சேர்த்து வைக்கலாம். இதில் என்ன பிரச்சனை என்று நாம் சிந்திக்கலாம். சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா ஒரு ஒழுங்கை பேசுகின்றான். பெற்றெடுத்த தாய் இந்த பிள்ளையின் தந்தை யார் என்பதை சொல்ல வேண்டும். இந்த பெற்றெடுத்த தாய் நான்கு பயக்கூடிய நான்கு ஐந்து தலைப்புகளிலே சூரத்துல் மும்தஹினாத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பெற்றெடுத்த குழந்தை யாருடையது, இதை நீ சொல்லு. குர்ஆன் சொல்லுகிறது, உண்மையான மனைவி, பாசமான மனைவி சொல்ல வேண்டும், இந்த குழந்தையின் தந்தை இவர்தான். இது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு விஷயம். இது மறைந்திருக்கலாம், மறந்திருக்கலாம். சூரத்துல் மும்தஹினாவிலே இந்த பாடம் தெளிவாக பேசப்பட்டது. பைன பெண்களோடு செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வினா செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், இணை வைக்க மாட்டோம், நாம் சுமந்திருக்கும் கற்பத்திலே இருக்கும் குழந்தைகளின் பொய்யான செய்தியை சொல்ல மாட்டோம். சகோதரர்களே, அப்ப இந்த தந்தையிட பேரர் இஸ்லாம் சொல்ல வச்சு, இதுல முழு பரம்பரையிலே சுத்தத்தையும் இஸ்லாம் பாதுகாக்கிறது. இன்னைக்கு சில நாடுகள் இருக்கிறது, நான் அந்த நாடுகளுடைய பெயரை சொல்லல, அவங்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது ஒரு தந்தையின் பெயர் முக்கியம் இல்லை, தாயுடைய பெயரை சொல்லலாம். இஸ்லாம் அழகிய முன்மாதிரி, ரசூலுல்லாஹ் அழகிய முன்மாதிரி, பெயர் வைப்பதில் அந்த மாணவியை விட்டாலும். சகோதரர்களே, ஒரு நாட்டிலே பிரான்சிலே 2005 எடுத்த கணிப்பீட்டின் படிக்கு அங்கே பிறந்த பிள்ளைகளிலே 45 வீதமான பிள்ளைகள் தினாவுடைய பிள்ளைகள். சுத்தத்தை சுத்திகரிப்பதற்குரிய அம்சம் அவர்களுக்கு இல்லை. வாப்பு யார் என்ற பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. தந்தை யார் என்ற பிரச்சனை இல்லை. இஸ்லாத்திலே மாத்திரம் தான் இருக்கிறது ரத்தத்தை ரத்தத்தோடு சேர்த்து அந்த ரத்தத்தையும் ஹலாலாக்குவது. மாட்டு இறைச்சி மட்டுமல்ல, ஆட்டு இறைச்சி மட்டுமல்ல, ஹலால் லோபாதிக்கப்பட்ட ஹலால் மாத்திரமல்ல, எமது பரம்பரையை ஹலாலாக்கும் முறைதான் உண்மையான சரிய சொல்லும் திருமணமும். அந்த திருமணத்திலே கிடைக்கும் பிள்ளையின் பெயர் தந்தையோடு சேர்க்கப்படுவோம். இது அடிப்படையான ஒரு விடை. பாவமான வழியிலே எந்த எத்தனை பார்த்தேன், இன்னும் சில நாடுகளில் அமெரிக்காவிலே பாதையோரமாக ஹோம்லெஸ், வீடு இல்லாமல் வாழக்கூடிய மக்களிலே 70% நவுது பில்லா வினாவுடைய குழந்தைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்கள் என்ன சொல்லுவார் என்று சொன்னா, சாதாரணமான ஒரு விடயம், உதுஉஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸத் இன்தல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், தந்தையுடைய பெயரோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். அது எடுக்கப்பட்டால் பாவங்கள் பரவுவதற்கு அது காரணமாகும். தாய்க்குரிய பயம் இல்லாமல் போகும் சுமந்திருக்கும் குழந்தையை பற்றி. தந்தையுடைய பெயரோடு சேர்க்கப்பட்ட ஒரு முறை குழந்தையை வைப்பதில் இஸ்லாம் சொல்லித் தந்ததே பரம்பரை பாதம். அது நாளடைவில் எப்படி மாறிச்சுன்னு சொன்னா, எகிப்தில நூருல் ஹுதா என்ற பெண்மணி, நூருல் ஹுதா என்ற பெண்மணி அவ மேற்கத்திய கலாச்சாரங்களை படித்துக் கொண்டு இஸ்லாத்தை வருடி எடுப்பதற்கு, இஸ்லாத்தை எகிப்திலிருந்து தூக்கி எடுப்பதற்கு தயாரிக்கப்பட்டு யூத நசரானின் சக்தியாக அந்த பெண்மணி வந்தா. எகிப்துக்குள்ளே வந்து அவ முதலாவது எடுத்த போராட்டம் என்ன தெரியுமா, கணவனுடைய பெயரோடு என்னுடைய பெயரை சேர்க்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், சில வேளை இதுதான் முதன்முறையாக கேட்கலாம். கணவனுடைய பெயரோடு ஒரு பெண்ணுடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று கோஷம். சகோதரர்களே, குர்ஆன் சொல்லிவிட்டதை நபியுடைய வழிகாட்டல், ஒரு பெண்ணுடைய ஆணுடைய பெயர் எப்பொழுதும் தந்தையுடைய பெயரோடு சேர்க்கப்பட வேண்டும். இது சாதாரணமாக பார்க்கப்பட்டது. தந்தையுடைய பெயரோடு சேர்த்தால் என்ன, கணவனுடைய பெயரோடு சேர்த்தால் என்ன? அந்த ஹுதா சாராவியாக மாறினார். நூருல் ஹுதா என்ற பெண்மணி ஹுதா சாராவியாக மாறினார். அந்த ஹுதா சாராவி சகோதரர்களே, அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடித்தளத்தை வகுத்ததன் பின்னால் தான் இறுதியாக குர்ஆனுடைய சட்டங்களே மாறுபட்டது. பெண்ணுரிமை இல்லாதது, எங்களை சுற்றி வளைத்து வீசப்பட்டிருக்கும் கம்பிகள், இவைகள் வேண்டாம் என்பதாக மைதானே தஹ்ரீர், மைதானே இஸ்மாயில், அது அன்று மைதானே இஸ்மாயில் அந்த பெண்மணி ஒரு படை எடுத்து பெயரை மாற்றினோம், அடுத்ததாக எனது முகத்தில் இருக்கும் திரையை கலட்டி வீசுவோம் என்பதாக முகத்திரைக்கு முத்திரையிடப்பட்ட அந்த மைதானம் தான் மைதானே இஸ்மாயிலா போனது. ஜகாத்துடைய சட்டம் குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட வேண்டும், வராசத்துடைய சட்டம் குர்ஆனில் இருந்து எரிக்கப்பட வேண்டும், பெண்களுடைய அநீதி குரல்கள் குர்ஆனிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது, இவைகள் வேண்டாம் என்பதாக ஒழித்தது அவருடைய சட்டம். அடிப்படை கணவனுடைய பெயரை பெண்ணுடைய பெயரோடு சேர்த்துக் கொண்டேதான். உண்மையிலே பார்த்தா எங்கட கல்யாண காட்டிலும் சாதாரணமாயிருக்கு. கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் பாப்போட பேர் வரும், கல்யாண காடோட பெண்ணுடைய பேர் டிரான்ஸ்பர் எங்க, மனைவியுடைய பேரோடு. சரியத்தின் நிலையில் நான் சொல்லுகின்றேன், எமது இஸ்லாம் பிச்சைக்கார தனத்தோடு என்னை வாழ வைக்கவில்லை. எனக்கு என்ன பிரச்சனை, எத்தனை தெளிவு வேண்டுமா, அத்தனை தெளிவிலும் தெளிவாக பேசியிருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது, முன்மாதிரியாக இருக்கிறது. இதா வகா துபாபு ஃபி இனாஇ அஹதிக்கும் அரிசலால் சொல்லிய, எங்களுக்கு முதலாவது இஸ்லாத்து நம்பிக்கை, எங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்பிக்கை இருக்கணும், அதுதான் எனது வழி என்ற தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும். வெறுமனே பேச்சுக்கள் அல்ல, வெறுமனே எழுத்துக்கள் அல்ல. நான் சொன்னேன், இஸ்லாம் என்பது அக்கறை போன்றே, இது ஒரு நாளும் பேசுவதை நான் மணக்கப் போவதில்லை. இஸ்லாம் என்பது அக்கறை போன்றே, இது ஒரு நாளும் பூசுவதை நான் மணக்கப் போவதில்லை. சோதர்களை எழுதுவதை நான் மணக்கப் போவதில்லை, அத்தரை பூசினால் தான் மனசு. இஸ்லாம் என்பதை பூசுவோமையானால், வாழ்க்கையில் எடுப்போமையானால், நறுமணம் கமலும் இனிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும், அழகான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும். அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தேநீர் கோப்பையிலே கொசு ஒன்று விழுந்து விட்டது, ஈ விழுந்து விட்டது. என்ன செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் அழகிய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாவிலே இருக்கிறது. தேநீர் கோப்பையிலே ஈ விழுந்த பிரச்சனையா, யூதனிடம் சொல்லாதே, யகுதியிடம் ஓடாதே, நசரானியிடம் தேடாதே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தேடு, கிடைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சொன்னாங்க தேநீர் குப்பையில கொசு விழுந்தா அதை அப்படி அமைப்பிங்கள், பின்னால் எடுத்து வீசுங்கள், குடிக்க விடுங்க, கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது பரதாக சொல்லல, வேணும்டா இப்படி செய்யலாம், செய்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு இலக்கையில கிருமிகள் இருக்கிறது, இன்னொன்றில் கிருமி நாசினிகள் இருக்கிறது. ஒன்றிலே கிருமிகள், அடுத்ததிலே கிருமி நாசினி. சுபஹானல்லாஹ், கொசுவின் இறக்கை என்ன மைக்ரோஸ்கோப்பா இருந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. எதனால் பார்த்தார்கள் இந்த நுணுக்கு கிருமிகளை, நுணுக்கு காட்டி இல்லாத, நுணுக்க காட்டி இல்லாத அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகத்திலே கொசுவின் இறக்கையில் இருக்கும் கிருமிகளை பார்த்தார்கள். சொன்னார்கள், ஒன்றிலே கிருமிகள் இருக்கிறது, அடுத்ததிலே கிருமி நாசினிகள் இருக்கிறது, அமிழ்த்துங்கள், அது அவைகளை அழித்துவிடும், பின்னால் எடுத்து வீசுங்கள், கூடியுங்கள். அல்லாஹுக்காக வேண்டி எங்களை இஸ்லாத்தை நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்களே. அல்லாஹுக்காக வேண்டி
இவ்வளவு தூய்மையாக பேசிய மார்க்கம், துணிவாக சொன்ன இஸ்லாம், அதில் ஒரு கருத்தும் இதுவரைக்கும் முரணாகவில்லை. விஞ்ஞான மனசற்றும் சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் கேட்டோம் விட்டோம். மதரசா மாணவர்கள் 2வது வகுப்புல 3வது வகுப்புல பாடமாக்கி இருப்பார்கள். சவுதி அஹ்காம்ல புலூகுல் மராம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஜெர்மனில் ஒரு ரிசர்ச் நடக்கிறது, ஆராய்ச்சி 2010-12. என்ன ஆராய்ச்சி தெரியுமா? இந்த ஹதீஸ் உண்மையா? இந்த கொசு விழும் செய்தி யாரு முஸ்லீம்கள் அல்ல, அவர்களுடைய ஒரு பல்கலைக்கழகத்திலே கொசுவின் ஆராய்ச்சி, ஒரு ஈயின் ஆராய்ச்சி. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது சரிதானா, உண்மைதானா, இதற்குள்ளே சத்தியம் இருக்கிறதா? எடுத்து பார்க்கின்றார்கள், ஒரு கோப்பைக்குள்ளே எடுத்துகின்றார்கள். அவர்களுக்கு அகக்கண் திறக்கப்படவில்லை, அவர்கள் இருக்கும் மைக்ரோஸ்கோப்பால் அப்படியே பார்க்கின்றார்கள். பார்த்தால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை அதுக்குள்ளே பார்த்தார்கள். கிருமிகள் பரவி இருந்தது, திரும்ப அப்படி அமைப்பினார்கள். எப்பொழுதும் விழுந்தால் ஒரு இறக்கை மேர்ந்திருக்கும், பார்த்திருப்பீர்கள். திரும்ப அப்படி அமைத்துகின்றார்கள். அமைத்தியதன் பின்னால், திரும்ப எடுத்து வீசியதன் பின்னால் அதை பார்த்தால் மைக்ரோஸ்கோப்பால அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு கிருமி கூட இல்லாமல் அத்தனையும் செத்திருந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த தூய்மையான மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், உங்களுக்கு கொசுவின் இறக்கையின் பிரச்சனையா? இஸ்லாம் பேசி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கின்றார்கள். யாரிடம் பிச்சை எடுக்க போகிறோம்? திருமணக்காடு காடு எங்கிருந்தாலும் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிட் நைட் சன் உதயமாக கூடிய அலஸ்கா நோர்த்போலிலே இருக்கிறது, வடபூர்வத்திலே. அங்கே சுமார் 40 நாட்களுக்கு சூரியன் வெளிச்சம் கொடுக்கும். சில காலங்களிலே இரவும் இரவுதான், இரவும் பகல்தான், பகலும் இரவுதான், எந்த நேரமும் வெளிச்சத்தோடு அங்கிருப்பார்கள். சகோதரர்களை இவர்கள் தொழ வேண்டும். மிட்லீஸ்ட் உதயமான இஸ்லாம், மிட் நைட் சன் உதயமான அலஸ்காவுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது? சுபஹானல்லாஹ், நாம் பெருமைப்பட வேண்டும் இந்த இஸ்லாத்தை வைத்து. எமது உள்ளம் பூரிக்க வேண்டும், எமது மயில் சிலிக்க வேண்டும். சகோதரர்களே, தூய்மையான இஸ்லாம் உலகத்திலே மையப்புள்ளியாகிய உம்முல் குராவிலே, ஹிராக் குகையிலே, உலகத்தின் சென்டர் அது. அதை கூட உலகம் மறைத்திருக்கிறது. இருக்கும் காபா ஆலயம், அதன் அடுத்த பகுதி கடலாக இருக்கிறது. உலகத்திலே மையப்புள்ளியாக இருப்பது சகோதரர்களே மஸ்ஜிதுல் ஹராம், காபா. அங்கே வந்தது குர்ஆன். அந்த மிட்டில் ஈஸ்ட்ல எங்க பேசுது? இப்ப தொழோனும் சூரியன் இருக்குது, மறைவு இல்லாத சூரியன், நடுநிசி சூரியன் அங்கே இருக்கிறது, மிட் நைட் சன். சகோதரர்களே, இப்பொழுது அவர்கள் தொழுகைக்கு என்ன செய்வது? முன்மாதிரி எங்கே? யாரை பார்ப்பதே? சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள், அதற்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள், அதற்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இவ்வளவு விசாலமான இஸ்லாம். ஒரு சஹாபி கேட்டான், யார சொல்ல, கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் சொல்லப்படும் பொழுது ஒரு நாள் வரும் 6 மாதங்களுக்கு ஒப்பாகும். ஒரு நாள் வரும் 6 மாதங்களுக்கு ஒப்பாகும் ஒரு நாள். சஹாபி அடுத்த கேள்வி, யார சொல்லலாம், அந்த நாளிலே நாம் 5 நேர தொழுகையா சொல்லுவது, அல்லது 6 மாதத்தின் தொழுகையா? நேரத்தை கணிப்பீடு செய்வதா, அல்லது பொதுவான நாளை கணிப்பீடு செய்வதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டியது நேரத்தை. நேரத்தை கவனித்து 6 மாத தொழுகை தொழ வேண்டும். மாஷா அல்லாஹ், இன்றைக்கு மிட் நைட் சன் உதயமாக இருக்கும் அந்த நாட்டிலே இமாம் நேரத்தை பார்க்கின்றார். அது மக்காவுடைய நேரம் அல்லது பக்கத்து நாட்டிலே இருக்கும் நேரம். இந்த ரெண்டில் ஒரு நேரத்தை பார்த்து நுகருடைய தக்பீர் முழங்குகிறது, நுகருடைய அதான் அங்கே செல்லுகிறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக. அடுத்தது அசருடைய நேரம், கடிகாரம் பார்க்கப்படுகிறது, அதான் சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, இப்படி 5 நேரத்துக்கும் அதான் நடக்கிறது. நடுநிசி சூரியன் இருக்கும் பொழுது தஹஜ்ஜுத் தொழுகையும் தொழுபவர்கள் இருக்கின்றார்கள். லேசாக அழகாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வழிகாட்டி இருக்கிறது இஸ்லாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிகாட்டி இருக்கிறது. வாழ தயார் இல்லாமல் இருப்பது, வாழ்க்கையை கையில் எடுக்காமல் இருப்பது, இஸ்லாத்துக்கும் என்ற கலைக்குள்ளே இறங்காமல் இருப்பது யாருடைய குற்றம்? ஆக மேன்மையானவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நான் ஒரு பெண்ணுடைய பேரை கணவன் பேரோட சேர்க்கிறந்தாலும் ஒரு நாளும் ஆயிஷாவோட பேரை முகமதோட சேர்க்கல,
ஆயிஷாவுடைய பேர் ஒரு சித்தி, அபுபக்கர் சித்தி போல தான் இருந்தது. பாத்திமாவுடைய பேர் ஒரு நாளும் அலியோட பேர் அல்ல, பாத்திமா பின்ட் முஹம்மத் தான். இதற்கு கூட பேர் வைப்பதில் கூட இஸ்லாம் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. இப்படி ஒவ்வொரு கட்டங்களை எடுத்து போனால், ஒரு குழந்தையின் சந்தோஷம், ஒரு குழந்தையின் கவலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், பெரியவராக பெரியவராக சிறியவர்கள் எல்லாம் மறந்து போய்விடுவார்கள். இதுதான் உலக நியதி. சொந்த பிள்ளையை கூட கொஞ்சம் விளையாடுவதற்கு நேரம் கிடைப்பாது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி. அவர் தெளிவாக சொல்லிவிடுவார், நான் வீட்டுக்கு வரப்போகிறேன், குழந்தைகளை அகற்றி விடுங்கள், அடுத்த அறைக்கு செல்லுங்கள், இந்த விடுமுறை தினம் நான் உறங்க வேண்டும், தயவு செய்து குழந்தைகளோடு தாயிட வீட்டுக்கு போயிருங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதானே, தொந்தரவு தராதீர்கள். எங்களுடைய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி குழந்தைகளோடு வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஓடி, அதாவது தொழுகையில் இருக்கும் பொழுது வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்குரிய நேரம் இருக்கிறது, நானும் பேசுறேன். இஷா அல்லாஹ் அது பின்னால் உங்களுடைய நேரம் தர்த்திபல் செய்வாங்க. வந்தக்கூடிய சகோதரர்கள் நெருக்கமாவாங்க, நெருங்கி உட்காரும். இஷா அல்லாஹ் அழகான ஒரு சபையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷம். ஏதோ நல்லவைகளை கேட்க வேண்டும், அடைய வேண்டும் என்ற கவலையோடு வந்திருக்கிறோம். அல்லாஹ் எம்மை வீணாக்க மாட்டான். அருமை அன்பு நபியுடைய உம்மத் நாம், எங்களுடைய ஏக்கங்களுக்கு, எங்களுடைய பேச்சுக்கு, எங்களுடைய மூச்சுக்களுக்கு நன்மைகள் பதியப்படுகிறது. மஸ்ஜிதுக்குள்ளே இருந்தால் சவாபு, வெளியே போனால் ஹிசாபு, வெளியே போனால் கேள்வி கிடக்கு. இது உள்ளுக்கு தான் நன்மை பதிவுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக மேன்மையானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைக்கு தந்தையாக ஒருவர் சரியாக இருக்க நினைத்தால் அவருக்குள்ள ரோல் மாடல், அவருக்குரிய அழகிய முன்மாதிரி சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஆகப்பெரிய பண்பு என்ன தெரியுமா? மனிதாபிமானம். மனிதனுக்குள்ளே அந்த மறைந்திருக்கும் அந்த மனதை மலர வைத்தார், அதை பூ போன்று கசக்கி எடுக்க வேண்டும். அதனால் தான் இவ்வளவு அழகாக சொல்லித் தந்தார்கள். ஒரு குழந்தையுடைய மனது, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார். இமாமத் ஹுசைன் வந்து விளையாடுகின்றார்கள். எங்கே? சுஜூதிலே சவாரி செய்கின்றார்கள். நபியுடைய மேனியிலே நபியுடைய சுஜூத் நீண்டு கொண்டே செல்கிறது. நாம் சிறிய பிள்ளைகளை மஸ்ஜிதுக்குள்ளே அனுமதிப்பதே இல்லை. சில கட்டுப்பாட்டு ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும். அது வேறு விடையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறிய பிள்ளையின் விளையாட்டு முடியும் வரைக்கும் சுஜூதிலே. ஒரு ஒரு சகோதரர் சொல்லுகின்றார், ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரம் எடுக்கின்றார்கள், மரணித்து விட்டார்களா என்பதாக நான் நினைத்து தலையை தூக்கி பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருக்கின்றார்கள். ஹுசைன் அல்லது ஹசன் ரெண்டு ரிவாயத்தும் வருகிறது. அவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார், சவாரி செய்து கொண்டிருக்கிறார். பந்தரி பாருங்கள், சிறியவருக்கு என்ன மதிப்பு? சில்லறை என்பதாகத்தான் நான் பட்ட பேரை வைக்கிறோம். சில்லறை ஒதுக்குங்கிறோம். இவர்களை ஒதுக்கினால் நாளைக்கு யார் பேசுவார்கள்? இவர்களுடைய மனதிலே நெருப்பு கொடுக்கப்பட்டால் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய எதிர்காலத்திலே நிமிர்ந்து நிற்கும் சமூகம் எங்கே? ஒரு பால் போன்ற ஒரு பிள்ளையின் மனதை கூட முறிக்க முடியாது, அதை இடிக்க முடியாது, அதை தகர்க்க முடியாது. தொழுகை நீளுகிறது ஒரு சிறிய பிள்ளையின் விளையாட்டுக்காக. சுபஹானல்லாஹ். ஆகப்பெரிய உளவியல் சகோதரர்களை தான், ஆகப்பெரிய ரகசியம் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்றார்கள். இப்பொழுது மேலே சத்தம் கேட்பது போன்ற ஒரு சிறிய பிள்ளையின் சத்தம், அழுகை சத்தம் கேட்கின்றது. தொழுகை அவசரமாக முடித்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த பிள்ளையின் தாயுடைய மனதும் அந்த பிள்ளையின் அழுகை சத்தமும் என்னுடைய தொழுகையை முடிப்பதற்கு என்னை அவசரப்படுத்தியது என்பதாக சொன்னார்கள். ஒரு பிள்ளையின் விளையாட்டுக்கு தொழுகையை நீட்டிய முஹம்மது ரசூலுல்லாஹ், மறு பிள்ளையின் அழுகைக்கு தொழுகையை சுருக்கிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிள்ளையின் அழுகை, ஒரு பிள்ளையின் அழுகை. தொழுகை என்பது விளையாடும் இடமல்ல, ஆனால் முன்மாதிரியை பாருங்கள். சுபஹானல்லாஹ். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராம வந்து உட்கார்றாங்க. அபூ லைலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்திலே இருக்கின்றார்கள். அந்த இடத்திற்கு ஹுசைன் ஓடி வருகின்றார்.
ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே அமர்ந்து விடுகின்றார். அமர்ந்த பிள்ளை அப்படியே சிறுநீர் கழித்து விட்டது. சிறுநீர் இரண்டு பக்கமும் ஓடுகிறது. அபூலைலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அப்படியே தூக்கி எடுத்து பார்க்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, சிறியவரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்ஸுஹு அன் பௌலி, அவரை விட்டு விடுங்கள், அவர் அப்படியே சிறுநீர் கழிக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மேனி நபியை விட நாங்க சுத்தமா? சுபஹானல்லாஹ், சிறுநீர் கழித்ததன் பின்னால் உண்மையிலே சிறுநீர் கழிக்கத்தான் அந்த பிள்ளை வந்தது போன்று இறங்கி ஓடி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லைலா, ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வாருங்கள், என்னுடைய மேனியிலே ஊற்றிவிடுங்கள், பிரச்சனை முடிந்து விட்டது. ஆனால் கவலையான செய்தி, நான் சொன்னேன், ஆகாய விமானத்தின் கட்டுப்பாட்டு அறையின் செய்தியை மீறினால் ஆகாய விமானங்கள் விபத்துக்குள்ளாகுவது போன்றே. 6 வயது பிள்ளை படியில சிறுநீர் கழித்த அன்றே தாய் உதைந்த உதையில ஏறு படிக்கு அங்காட போய் விழுந்து பிள்ளை மரணித்து விட்டது. தலைப்பு செய்தியாக பத்திரிகைகளிலே வந்தது. ஒரு முஸ்லிம் பெண்மணி வீட்டின் படியிலே ஒரு குழந்தை சிறுநீர் கழித்ததே அந்த தாய்க்கு முன்னாடி தெரியாது. அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. வந்த கோபத்துக்கு அடித்த அடியிலே குழந்தையே மரணித்து விட்டது. சுபஹானல்லாஹ், நாம் நினைத்து வாழ நினைத்தால் ஒரு பிள்ளை சிறுநீர் கழித்ததன் பின்னால் அதனுடைய உயிரை கூட போக்கிவிடும், உயிரை கூட போக்கிவிடும். யோசித்து பாருங்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு சிறிய பிள்ளை அரவணைத்து எடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய வீட்டுக்கு பழம் கொண்டு சென்றால், உங்களுடைய வீட்டுக்கு கனிகளை கொண்டு சென்றால் மறைத்துக் கொண்டு செல்லுங்கள், அப்படி இல்லை என்றால் பக்கத்து வீட்டிற்கும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வீட்டுக்கு எமது பாசையில் சொல்வதாக இருந்தால் ஒரஞ்சை எப்படி அழகான அந்த நிறமான அந்த பழங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு செல்லும் பொழுதே பக்கத்து வீட்டில் இருக்கும் பிள்ளையின் மனது புண்ணாகி விடும் என்று சொன்னார். அந்த மனதிலே ஏற்படும் புண், அந்த வருத்தத்தை அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்தாதீர்கள். முடியுமானால் இருந்தால் கொடுங்கள், கொடுக்க முடியாது இருந்தால் மறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு சிறிய பிள்ளைகள், சபையில் ஒரு பிள்ளை இருந்தால் ஏதாவது கனி வந்தால் அந்த பிள்ளையிலே கையிலே கொடுத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சகோதரர்களே, ஒரு பிள்ளையின் மனதை கூட புண்படுத்தாமல் நடந்தார்கள், புரிய வைத்தார்கள். இன்றைக்கு அதிகமான பிரச்சனைகள் உம்மா இல்லாத பிள்ளை அல்லது உம்மா இருந்தும் பாப்பா இருந்தும் கவனிக்கப்படாத பிள்ளைகளுடைய மனதில் அது கஷ்டப்படுத்தப்பட்டு திருமணம் முடிச்சதுக்கு பின்னால குடும்ப வாழ்க்கை, கணவனை மதிப்பதை போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. சமீபத்திலே சாட்சியிடம் வளர்ந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒதுக்கப்பட்டதே, கொடுக்க வேண்டிய பாசம் கொடுக்கப்படவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு காட்டப்படவில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? 10 வயசு அவர்ந்த சொந்த பிள்ளையை பயணம் போகும்போது அழைத்துச் செல்லுவார்கள், கூட்டிச் செல்லுவார்கள். எங்கு வேணாமாலும் நீ என்னோடு வந்துவிடு என்பதாக சொல்லுவார்கள். வீட்டில் இருக்கும் அந்த சகோதரியின் பிள்ளை அடைத்து முடுக்கப்பட்டா, வீட்டுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டா, பயணங்கள் போகும் பொழுது கூட அழைத்துச் செல்லப்படவில்லை. சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே குரோதமாக வளர்கிறது. பிள்ளைக்கு கத்தியும் தெரியாது, கொலையும் தெரியாது. ஆனால் அந்த பெற்றோர்கள், அந்த பெரியவர்கள் அந்த பிள்ளையின் மீது காட்டப்பட்ட அநியாயம் மட்டும் அதனை வேறு பிடித்தது. ஒரு தடவை அந்த பக்கத்தில் இருந்த அந்த சகோதரனை, அந்த சாட்சியின் மகனை பின்னால் எடுத்து சென்றது, ஒரு கத்தியை எடுத்து ரெண்டாக வெட்டி விட்டது, கொலை செய்து விட்டது. கொலை செய்த ஊரும் தெரியும், கொலை செய்யப்பட்ட இடமும் தெரியும். சொல்வது நோக்கமல்ல. அருமையானவர்களே, அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே, அந்த தாய் இல்லாத தந்தை இல்லாத உள்ளத்திலே, அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே விஷம் ஏற்றப்பட்டது. பாசம் கொடுக்கப்படாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் செல்லும் பொழுது அனாதை பிள்ளைகளை கண்டால் தலையை தடவுவார்கள். உறுப்புகளிலே மிக சிறந்ததே அந்த முடிகள். அந்த பிள்ளையினுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கரம் படும் பொழுது அது மனத்தை தொடங்கும். அடுத்தது யாராவது சென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் கை வைத்த தலை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையுடைய நெஞ்சோடு அணைத்து அரவணைத்துக் கொள்ளும் சாட்சிதான் அது. தலையிலே தட்டினார்கள், முடியிருக்கும் அளவுக்கு நன்மையை பெற்றுக்கொள், சொர்க்கத்திலே நீ என்னோடு சேர்ந்து கொள். பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் பராமரிக்கப்படாம் விடப்பட முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதிலே அது ஏழை சைல்டாக இருக்கலாம், அது கிண்டர் கார்டனாக இருக்கலாம்,
நெறிப்படுத்தும் ஒரு ஆசிரியராக இருக்கலாம். இஸ்லாத்துல கிண்டர் கார்டன் சிஸ்டம் எல்லாம் சொல்லி இல்லைன்னு சொல்லி ஆட்டமும் கூத்தோடும் கும்பாலத்தோடும் வாழ்க்கையை கணிக்க முடியாது. இன்றைய நாள் கான்செப்ட்ல நீங்கள் ஆட விரும்பீர்களே ஆனால், பாட விரும்பீர்களே ஆனால், அவர்களுடைய சந்தோஷத்துக்கு இஸ்லாத்திலே முறை இருக்கிறதே. நான் சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ் பின்னால் முடியுமாக இருந்தால், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனுக்கு உற்சாகமாக வெளிப்படுத்தும் அமைதியை அனுமதியை இஸ்லாம் கொடுத்திருக்கிறதே. அதை தவிர்த்து முறித்து ஒரு பிள்ளையை ஆட வைக்க கூடாத முறையிலே அலங்கரித்து அல்லது அதற்குரிய தோற்றங்களை மாற்றி எடுத்து அந்த பிள்ளையை குரங்காக, அந்த பிள்ளையை நாயாக எப்படி அடிக்க வைக்கலாம்? இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா? இதற்கு அருமையான சகோதரர்களே, ஒரு பிள்ளை அதற்கு மனிதன் தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிக உயர்ந்த தோற்றம். ஒரு 10 நிமிடம் அது எத்தனை தடவை ஒத்திகை பார்த்து அது மேடைக்கு ஏற வேண்டும் அந்த காட்சியை நடத்தி முடிப்பதற்கு. சுபஹான் அல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அங்கே ஆடப்படக்கவில்லை, அங்கே ஒழுக்கத்தை படக்கவில்லை. இறுதியில் என்ன நடந்தது? நாடே கேவலமான பேசும் காட்சி டீச்சர்ஸ் டேல வெளியானதா இல்லையா? ஆசிரியர் தினத்திலே யார் சமூகத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை அடிக்கலம் சரி செய்யப்படவில்லை என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லை என்றால், அழகிய தோற்றமாக அவர்களுக்கு வலதும் இடதும் நல்லதும் கெட்டதும் காட்டி கொடுக்காவிட்டால் சமூகமே சீரழியும். மூதேவிகளை சமூகம் கண்டுகொள்ளும், அசிங்கங்களை சமூகம் பார்க்கும், அவலட்சியமான காட்சியங்கள் உருவாகும். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பிள்ளையிட பிள்ளை திருந்திர சமுதாயத்தில் பார்த்தாங்க. ஒரு பிள்ளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, வக்குல் மிம்மா எலிக, நீ சாப்பிடு, உனக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடு, சம்மில்லா பிஸ்மில்லை சொல்லி சாப்பிடு. சகோதரர்களே, எந்த பிள்ளையிட பிளேட்ல சகன்ல சாப்பிடும் பொழுது அந்த பிள்ளையுடைய ஹக்க நாங்க சொல்லிக் கொடுக்கலையோ, காணி பிரிக்கும் பொழுது வாழ தூக்குறவர் அவர் தான். அவருக்கு சிறிய வயதிலே அவரது சொத்தை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா அவர் அடுத்த சொத்துல தான் கால் வைப்பாரு. ஒரு பிளேட்ட முதலாவதாக எடுத்து சாப்பிட பழக வேண்டும். தந்தை மரணித்ததன் பின்னால் காணி பிரிக்கும் பொழுது எனக்கு எதுவோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார். இது உளவியல் தத்துவம். அருமையானவர்களே, அவனுக்கு சாண்ட அவன் சாப்பாட்டை சாப்பிட்டு பழக்கம் இல்ல, பாப்பட ஜனாசா வச்சு கொண்டு சொல்லுவான், ஏன் பேர்ல சொத்தலுதல் வேண்டாம், பாப்பட ஜனாசாவை அடக்க விட மாட்டேன் என்பதாக பேசுவான். பேசி இருக்கிறார்களே. முன்மாதிரி தவறினான் முஹம்மது ரசூலுல்லாஹ் எமது வாழ்க்கையில் அழித்தால், அவர்களுடைய முன்மாதிரியை நாம் இழந்தால், கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, உலகம் கசந்து போய்விடும், உலகம் அலங்கோலமாகிவிடும், உலகம் கேவலமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கவே, அல்லாஹ் பாதுகாக்கவே. கவலையிலும் முன்மாதிரி, சந்தோஷத்திலும் முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெருநாள் தொழுது வாராங்க, தஃபா வச்சு ரப்பான் ஒரு பக்கம் திறந்து தஃபா வச்சு சின்ன பிள்ளைகள் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறது. சிறிய பிள்ளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது சில சஹாபாக்கள் வருகின்றார்கள். அதிலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா வந்தார்கள். வந்த பொழுது கோபப்பட்டார்கள், நபியுடைய வீட்டிலா இந்த சைத்தானுடைய கருவிகள். சொன்னார்கள், தஹு, விட்டு விடுங்கள் யார் அபூபக்கரே, அபூபக்கரே விட்டு விடுங்கள், லிதாலமல் யஹூத் ஃபைன்ன ஃபில் இஸ்லாமி லஃபுஸ்ஹா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்திலும் உல்லாசம் இருக்கிறது, இஸ்லாத்திலும் சந்தோஷம் இருக்கிறது. ஒரு திருமண வீடு என்று சொன்னால் இரவு நேரத்திலே பாடல் அல்ல, சினிமா காரர்கள் அல்ல, ஆடைகள் அல்ல. இன்றைக்கு எங்களை கல்யாணம் கூட பிடிக்குது சகோதரர்களே, கல்யாணம் பேசும் வரைக்கும் எத்தனையோ உம்ராக்கள், எத்தனையோ துவாக்கள், யாழ்லா யாழ்லா என்ற மகளுக்கு நல்ல பொருத்தமான ஜோடியை தந்ததே, என் மகளுக்கு பொருத்தமான ஜோடியை தந்ததே, கெஞ்சி கெஞ்சி கேட்டெடுத்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஜோடி, மாஷால்லா நல்ல தமிழ், நல்ல குடும்பம், நல்ல ஜோடி, நல்ல பொருத்தம், நிரப்பமாகிவிட்டதே. இப்ப எந்த அல்லாட்ட தேடி, எந்த அல்லாஹிடத்திலே தகஜித்துள்ளது, எந்த அல்லாஹுவிடத்திலே செஞ்சு கேட்டு சுபஹானல்லாஹ் அந்த திருமண ஜோடியை சேர்த்து எடுத்தோமோ, இப்பொழுது திருமணம் எடுக்கப் போகின்றார்கள். கல்யாண வீட்டில் முதலாவது வெளியே போன்ற யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் இந்தியாவிலே நடந்த ஒரு கல்யாணம், மிகப்பெரியவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள்,
சுபஹானல்லாஹ். அதற்கு முக்கியமான முழு ஊர் மக்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். பக்கத்திலே ஒருவர் கூப்பிட்டு கேட்டார், உங்களுடைய திருமண வீச்சுக்குள்ளே திருமணத்துக்குள்ளே எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறார்களா? ஆம், எல்லோருமே இருக்கின்றார்கள். இல்லை இல்லை, இரண்டு பேரை தவறிவிட்டீர்கள். இல்லை, எல்லோருமே வந்திருக்கிறார்கள் என்பதை அடம் பிடிக்கிறார் அவர். இல்லை இல்லை, உங்களுடைய வீட்டுக்குள்ளே சீக்கியர்கள் இருக்கின்றார்கள், இந்துக்கள் இருக்கின்றார்கள், எல்லோருமே இருக்கின்றார்கள். ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹும் இல்லை. அல்லாஹு அக்பர். கல்யாணம் சாட்சி சொல்லும், இசை கப்பாக மாறிவிடும், மியூசிக் கப்பாக மாறிவிடும். அன்பாந்த மாமாவார்களே, அன்பாந்த ஆண்களே, அன்பாந்த பெண்களே, திருமணம் என்னும் தினம் அல்லாஹ்வின் அருளை இறக்கும் தினம், அல்லாஹ்வின் சந்தோஷத்தை இறக்கும் தினம், வாழ்க்கையின் அஸ்திவாரம். அன்று கிடைக்கும் நல்லவைகள் தான் வாழ்க்கையின் முழு வாழ்க்கைக்கும் அது உபயோகப்படுத்தப்பட போகிறது, அது நல்லதாக அமையப் போகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, என்னோட கல்யாணத்துல யூதன் வருவான், எப்படி வாரான்? பொண்ணுட கைக்கு பிளவர்ஸோட வருவான். ஏன் உங்களோட இதெல்லாம் முஸ்லீம் கிராமம் தானே, பொண்ணுக்கு பூ கொடுக்கிறோம், குர்ஆன் கொடுத்தா என்ன தவறா? குர்ஆன் கொடுங்க உங்க பொண்ணுக்கு. ஏன் பவர்ஸ் கொடுக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளியே, குர்ஆன் வெளியே, யூதன் மலரிலே வெள்ள நெட் போடுறீங்க. பாத்திமா நாய் போட்டாங்களா? திருமணத்திலே, திருமணத்திலே வெள்ளையால் பெண்ணை அலங்கரிக்கிறீர்கள். இங்க நடக்க வேண்டுமோ தெரியாது, நான் எங்க ஏரியா வச்சு பேசுறேன், பரவாயில்ல. நடந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், நடக்கும் தவறுகள் முன்னால் சொல்லப்பட வேண்டும். மாறுவது யாரே? இஸ்லாம் எவனுக்கு? புதல்லின் நாம், புதல்லின் முத்தத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் அழகிய முன்மாதிரிகள். தேநீர் கோப்பை தான் சயின்ஸுக்கும் இந்த கேலக்சிக்குமா, இந்த கடலுக்கும் இந்த தரைக்குமா? அதில் இருக்குவைகளை அழசிவிட்டு நாம் வெறும் கட்டையாக மண்ணுக்குள் செல்வதற்கான் மண்ணுக்கும் மையத்துக்கும் இஸ்லாம் வாழ் விளக்கியாரே. மையத்து வந்தால் இஸ்லாம் பேசும் நாம், கபருக்குள்ளே பெண்ணை வைக்கும் பொழுது இஸ்லாம் பேசும் நாம், பொண்ணுடு பாட்டும் பொழுது யாரை அழைக்கிறோம்? சகோதரர்களே, இவன் நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு திருமணம், நான் சொல்லுகின்ற அனைத்துக்கும் முன்மாதிரி தான் என்னுடைய தலைப்பு. கொஞ்சம் திசை மாறி போடுகிறேன், வேறு வர வேண்டிய இடத்துக்கு வருகின்றேன். கண்ணீர்மிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேங்காக்கிலிருந்து 200,000 கொடுத்து ஒரு பெண்ணை அலங்கரிப்பதற்காக வேண்டி ஒரு அந்நிய பெண்ணை அரவணைத்திருக்கின்றார்கள். எங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ்? எங்கே லாயாகிலோ? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உலமாக்கள் இருக்கின்றார்கள், கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். ஒரு காபிரான பெண்ணை கொண்டு வந்து ஒரு முஸ்லிம் பெண்ணை அலங்கரிப்பது சுத்த ஹராம், சுத்த ஹராம், கூடாது. சூரத்து 100 நீங்கள் செல்லுங்கள், மொழிபெயர்ப்பை பாருங்கள். ஒரு காபிரான பெண்ணுக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் இல்ல உறவு இருக்கிறதானே, அது கிட்டத்தட்ட மகரம் இல்லாத ஆணுடைய உறவை போன்று. இவ குணந்து அலங்கரிக்கலாமா? சரி, ஒரு பொம்பளை மையத்து ஊர்ல நல்ல ஒரு பொண், நல்ல ஒரு புள்ள, அந்நிய பொண், அந்நிய புள்ள, காபிரான புள்ள, அவ முஸ்லிம்களோட சேர்ந்து கபனுடு பாட்ட பழகி இருக்கிறார். முஸ்லிமான பெண் மையத்துக்கு காபிரான பெண்ணை கொண்டு வந்து மையத்துக்கு கபன் செய்வோமா? மையத்துக்கு இஸ்லாம் பேசும் நாம், இஸ்லாத்திலே இருக்கும் பெண்ணுக்கு இஸ்லாம் பேசுவது இல்லையா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நாம் அந்நியர்களை பார்த்து கொச்சையாக பேசுகிறோம், கேவலமாக பேசுகிறோம், இழிவாக சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? இந்த பொண்ணத்தை வச்சிருக்கிறாங்க, நாலு நாளைக்கு பூ பிளவர்ஸ் கூட போட்டிருக்கிறாங்க, மின்னல் விளக்குகள் எல்லாம் எரிகிறது, இதுவெல்லாம் எவ்வளவு அசிங்கம்! உஸ்தாத்தை பாருங்கள், ஒரு நாளிலே ஜனாசா அடக்கப்பட்டு வருகிறது. பல்ப்ஸ் இல்ல, விளக்குகள் இல்ல, மலர்கள் இல்லை, எதுல? சந்தூக்குல, மையத்தில. சரி, அவங்க எங்கள்கிட்ட திருப்பி கேட்டாங்கண்டா, உங்களோட பொண்ண, உங்களோட மகளை உனக்கு ஹலாலாகும் மனைவியை தூக்கி அடுத்தவனுடைய கண்ணுக்கு இரையாக்கி சாதில வைத்து கெமரா காரணம் வைக்கிறேயா? அனுமதித்திருக்கிறாயே? அப்படி நீ செய்வாயானால் இங்க இருக்குமோ என்னமோ தெரியாது. அல்லாஹு ஆலம். கண்ணியனை கல்லாவின் நல்லடியார்களே, ஒரு கெமரா காரணையும் கொண்டு வந்து அந்த இஸ்தாதில இருக்கும் பெண்ணையும் சுத்தி வளைத்து மாப்பிள்ள தோழன் பொன் தோழன் தோழி என்பதாக அத்தனை பேரும் நின்று நாம் அவர்களுக்கு காட்சிப்படுத்துவோமே ஆனால் சவப்பெட்டியிலே இருக்கும் சவத்தை விட அந்த பெண்ணை நாம் கேவலமாக்கிவிட்டோம், அசிங்கமாக்கிவிட்டோம். ரோதமுள்ள வாலிபர்களே, உங்களுக்காக வேண்டி உங்களுடைய பெண்ணை அலங்கரிக்கும் முன்மாதிரி இஸ்தாத்திலே இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலாவின் இடத்தில் ஒரு பொன் உடுப்பு இருந்தது. அந்த உடுப்பை வைத்து சுமார் 25 திருமணங்கள் அந்த மதீனாவிலே நடந்திருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சுபஹானல்லாஹ், கண்ணியனுக்கு அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாவின் நல்ல யோசியுங்கள், சிந்தியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியின் பொன்னாடை, அது அந்த பொண்ணுக்காக வேண்டி அறியப்படும் ஆடையை வைத்து 25 திருமணங்கள். சுபஹானல்லாஹ், இன்று 2,00,000 40,000 பொன்னுடுப்பாட்டுவதற்கு செலவழிக்கிறோம். எத்தனை ஏழைகள், எத்தனை ஏழாதவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ரிசான நபிக்குடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு போராட்டம் எடுத்தோம். ஊரெல்லாம் ஜும்மாவுக்கு பின்னால் போர்படி தூக்கினோம். அந்த ரிசான நபிக்கு இறுதியாக ஒரு கடிதம் எழுதினான். என்ன எழுதினா தெரியுமா? ரிசான நபிக் இறுதியாக எழுதின கடிதம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், அந்த பெண்மணி சொன்னா, எனக்காக வேண்டி போர்க்கொடி தூக்கி உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். நீங்கள் நலவே செய்தீர்கள். ஆனால் இலங்கை வாழ் முஸ்லிம்களே, இலங்கை வாழ் பணக்காரர்களே, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். எனது கழுத்து போகிறது பேசினீர்கள். ஆனால் நான் ஏன் வெளிநாடு வந்தேன் என்பதாக ஒரு சகோதரர் கூட கேட்டீர்களா? எனக்கு என்ன நடந்தது சொல்லுகின்றா? என்னுடைய தந்தை ஒரு விரவு வெட்டி, அவர் காட்டுக்கு சென்று புலியிடம் தப்பினால் விரவோடு வருவார். அகப்பட்டுக் கொண்டால் அல்லது வரவில்லை என்றால் எனது தங்கையும் தம்பியும் புழுவாய் துடிப்பார்கள். அந்த புழுவாய் துடிக்கும் காட்சியை பார்க்க முடியாமல் தான், எனக்கு அதை தாண்ட முடியாமல் தான் நான் அந்த தங்கையின் தம்பியின் பசிக்காக வெளிநாடு பிறந்தேன். நான் அவர்கள் இருவரும் முற்றமாக சமர்ப்பணமாகின்றேன். எனது முடிவு இறுதி, எனது களத்து எடுக்கப்படுகின்றது, பரவாயில்லை. இலங்கை வாழ் பணக்கார முஸ்லிம்களே, இலங்கை வாழ் முஸ்லிம் சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள். இதற்கு பின்னால் இது போன்று ரிசானா நபி கொண்டு உருவாகாமல் இலங்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லித்தான் முடித்தார். எவ்வளவு வீங்கிரயங்கள், எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு அட்டகாசங்கள். அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் பெண்மணி 20 வயதிலே சீதரன் என்ற முசீபத்தினால் அந்த பெண்மணி வெளிநாடு சென்றார். அவருக்கு வாழ்வதற்கு வழியில்லை. தந்தை அப்படியே இறந்து போனார். அந்த பெண்மணி 20 வருடங்களாக உழைத்தால் உழைக்க முடியாமல் போனது, தொழில் இல்லாமல் போனால் அவருடைய வாழ்க்கை விதவையானது. தனிமையானால், தனிமையிலே அழத் தொடங்கினால் இன்று மனநோயாளியாக இருக்கின்றார். அந்த பெண்மணிக்கு ஒரு கல்யாண கார்டு அனுப்பி வச்ச அந்த வீட்டுக்கு, அந்த கல்யாண கார்டு ஒரு ஓரத்தில் அவருடைய தாயுடைய பேரை, அவட தாயுட பேர் எழுதி கொண்டு போய் அவட பேரை கீழே எழுதிட்டு அவ உம்மட்ட போய் கொடுக்கறா, உம்மா எனக்கு நாளைக்கு கல்யாணம், நீங்க வரணும் சொல்லி. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள்ளே நெருப்பு எரிகிறது நெஞ்சிலே. தாய் அழுகின்றா. கல்யாணம் என்பதாக ஊரிலே ஒரு செய்தி வந்தால் அந்த பெண்மணி உடனடியாக ஒரு அழகான உடுப்பை உடுத்துக் கொண்டு, உம்மா நான் பொண்ணாகிட்டேன் என்று சொல்லி நடு ரோட்ல போய் நிற்பான். அருமையான அல்லாவின் நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், இஸ்லாத்தை நாம் மறந்தோம், சமூகம் சீரழிகிறது. எல்லாருமே வருகின்றார்கள் எமது கல்யாணத்துக்குள்ளே. பாருங்கள், யூதன் வந்தான் நெட்டால, கிறிஸ்தவன் வந்தான் மலரால, கிறிஸ்தவன் வந்தான் மலர், அந்த யூதன் வந்தான் மலரால், கிறிஸ்தவர்கள் வந்தார்கள் நெட்டால, மாப்பிள்ள தோழன் பொன் தோழி வந்தார்கள் பௌத்தர்கள், அடுத்த மருதோண்டி கல்யாணம், இது யாருக்கு சொன்னது? இது 100க்கு 100 சொல்றா. தலையில தலப்பாவை கட்டி, தாடியை வைத்து, பிறந்ததிலிருந்து நான் முடியை வளைக்க மாட்டேன், இந்த முஸ்லிம்களை மொட்டை அடிக்கும் வரைக்கும், இந்த முஸ்லிம்களை அழிக்கும் வரைக்கும் என்பதாக எந்த சீக்கியர்கள் சவால் விட்டு முடியை கூட கத்திரி வைக்காமல் பாதுகாத்து வருகின்றார்களோ, முஸ்லிம்கள் அழிந்தால் தான் எனக்கு வாழ்க்கை என்பதாக அந்த சீக்கியர்களுடைய பழக்கம். சீக்கியம் வந்தான், யூதன் வந்தான், பௌத்தர் வந்தார், இந்துக்கள் வந்தார்கள், எங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் சந்தோஷத்திலே? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே? அருமையானவர்களே, ரணவேல பாய்ச்சரம் சொன்னால் ரணவே சரியாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் சொன்னால் திருமண நிகழ்ச்சி சந்தோஷமாக இருக்கணும். அதிலே பாவங்கள் இருக்கக்கூடாது. அதிலே மவத்தாவையும் ரஹ்மாவையும் அல்லாஹ் இறக்குகிறான். அதனால ஒரு கசீதா, ஒரு பாடல், திருமண வீட்டிலே அனுமதிக்கப்பட்ட தப் இசை கச்சேரியாக மாறக்கூடாது. ஆண்கள் பெண்கள் கலப்படமாகி அங்கே அசிங்கமாக கூடாது. ஏனென்றால் வாழும் குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டும்.
வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும். ஆக மேன்மையானவர்களே, கண்ணிமிக்க சகோதரர்களே, ஒரு சந்தோஷம் அதை வெளிப்படுத்துவதற்கு சொல்லாதிருக்கும் வழிவகுத்திருக்கின்றார்கள். கவலை வந்தாலும் இது இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு தும்மல் போனாலும் சரதாதிசனம் சொல்லி தந்தார்கள். அதே போன்று கொட்டாவி விட்டாலும் சொல்லி தந்தார்கள். சொன்னார்கள், கொட்டாவி சைத்தாண்ட பழக்கம், உரை வாய துளக்காதீங்கன்னு சொன்னாங்க. தும்மல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள். தும்மல் வந்தால் தும்மிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு சத்தம், சுபஹானல்லாஹ். ஒரு ஆங்கில வைத்தியரும் ஒரு முஸ்லிம் சகோதரரும் விமானத்திலே பறந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் சகோதரர் தும்மினார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். இவர் சிரித்துக் கொண்டே கேட்டார், என்ன சொன்னீர்கள்? சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோம், இவ்வளவுதான், என்ன இது, அல்லாஹ்வை புகழ்கிறோம். அவர் சொன்னார், இந்த தும்மலுக்குமா இஸ்லாம்? இந்த தும்மலை கூட சும்மா விடுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லையா? அவர் சொன்னார், இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். உடம்பை முழுக்க இயக்க வைப்பவன் அவனே தான், சுபஹானல்லாஹ். இவர் டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ECG டெஸ்டிங் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். நோயாளிக்கு தும்மல் போகிறதே, உடனே இயந்திரம் நின்று விடுகிறது, இதயம் நின்று விடுகிறது, துடிப்பு. அப்பொழுதுதான் அவர் முஸ்லிம் சகோதரர் சொன்னவர் சொன்னார், சகோதரர்களே, தும்மலுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோமே, இதில் எத்தனை அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? நின்ற இதயத்தை அல்லாஹ் ஓட வைக்கிறான். அவன் ஓட வைக்க வைத்தால் உலகத்திலே எந்த இயந்திரத்தினால் அந்த இதயத்தை திரும்ப ஓட வைக்க முடியும்? திரும்ப இதயத்தை ஓட வைக்கும் அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆக மேன்மையானவர்களே, இப்படி போனால் ஒவ்வொரு தலைப்பிலும் மனுஷியால கணக்கில் பேசலாம். மொத்தமாக நிரப்பமானது, நான் குறையுள்ளவன், என்னை விட நீங்கள் விளக்கத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறீர்கள். சைக்கிளையாக சொன்னாய், நான் சொன்னேன் சகோதரர்களே, ஒரு ரகசியம் பேசுறா கூட இஸ்லாம் முறை சொல்லி தந்திருக்கிறது. பொதுவான இடத்துக்கு வருவோமே, நேரம் முடிகிறது. ரகசியம் பேசுறது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேர் இருக்கும் பொழுது மூணாவது நபரோட சேர்ந்து ரகசியம் பேச வேண்டாம், ஒருவர் தனித்து விடுவார். ரகசியம் பேசும் பொழுது ஒரு மனிதனுடைய மனதை புண்படாமல் எப்படி பார்த்தார்கள், அதற்கும் கூட முன்மாதிரியை சொல்லி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு சகோதரர்கள் மூன்று நபர் இருக்கும் பொழுது தனித்து விட வேண்டாம் ரகசியத்திலே, மூன்றாவது நபருடைய மனதில் ஒரு வருத்தம் வரும், அந்த வருத்தத்துக்கு இஸ்லாம் பொருத்தமானதல்ல, இஸ்லாம் அந்த பண்பை உள்ளடக்கியதல்ல, அந்த மனிதனை வருத்தப்படுத்தி உங்களுக்கு ரகசியம் பேச முடியாது. சுபஹானல்லாஹ். ஏழை வீட்டிலே, ஏழை சோழரோடு, இன்றைக்கு ஏழை என்ற பட்டத்தரைச்சி எவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறாங்க. சிலவங்க சகந்த கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஊர்ல இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களுக்கு நிகழ்ச்சி வைக்கப்பட்டது, முக்கியமான பிரபல்யமான ஒரு ஹோல், இந்த பகுதி அல்ல அந்த பகுதி, பிரபல்யமான ஹோல். அந்த ஹோலுக்கு அந்த ஊர்ல யாருமே வராம இருக்க மாட்டாங்க, அவ்வளவு பிரபல்யம். அப்ப இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் சுமார் 200-300 அதிகமானவர்கள், அவர்கள் அனைவரையும் அழைத்து பேசி அவர்களுக்கு உணவு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு ஆளின் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்கிறார், நீங்க எங்க ஊரு? இங்கதான். இவருடைய பேரை சொல்லி சொல்றாரு. சொன்னதுக்கு பின்னால அவர் கேட்கிறாரு, நீங்க இந்த ஹோலுக்கு வந்திருக்கிறீங்களா? அதுக்கு முன்னால அப்படி ஒரு பேச்சில வந்து அவர் சொன்னாரு, அவர் சொல்றார், அந்த ஏழை சகோதரர், நவ முஸ்லிம், அல்லாவே துடைத்தெடுத்தாச்சு இஸ்லாத்துக்குள்ள, நாம் இன்னும் கழிச்சு வச்சிருக்கோம், ஒதுக்கி வைத்திருக்கோம். சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வந்தால் அவர் யார்? அவர் எங்களை மனதோடு இன்னும் சேர்றாரு. சில நாள், ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கு வந்தவர்களோடு திருமணம் முடிப்பதை ஹராமாக்கியது போன்று நடந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் பன்றி இறைச்சி சாப்பிட்டிருப்பார். அதனால் அவரை கழுவினாலும், அல்லாஹ் கழுவினாலும் நாம் கழுவ மாட்டோம். இவ்வளவு பெரிய அனானியன், இவ்வளவு பெரிய சிலை, எங்களுக்கு விளங்கின கட்சியில கல்லால செய்யப்பட்ட சிலை, ஆனா உலகத்தில் மிக கெட்ட சிலை என்ன தெரியுமா சகோதரர்களே? கொஞ்சம் அவதானமாக கேளுங்கள். உலகத்திலே இருக்கும் மிக கெட்ட சிலை, நான் என்ற சிலை. நான் என்ற சிலை இடிய வேண்டும். காபத்துல்லாவில் இருக்கும் சிலையை இடிப்பதற்கு சமம். நான் என்ற சிலை, நான் யார்? அவருக்கு சலாம் சொல்ல மாப்பிள கேட்பாரு, நானா? அவர் வரட்டும், நான் ஏன் போகணும்? இந்த நான் யாரு? இந்த நான் தான் ஃபிரௌன் வணங்கிய, அதாவது ஷைத்தான் வணங்கிய முதலாவது சிலை.
நான் யார்? அந்த மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு தலையை குனிக்க எனது டிகிரி என்ன, எனது பட்டம் என்ன, எனது தலைப்பா என்ன, எனது கோட் என்ன, எனது சூட் என்ன, எனது அந்தஸ்து என்ன, எனது அதிகாரம் என்ன, எனது அரபு பாசம் என்ன, என்னுடைய பட்டம் என்ன, என்னுடைய ஆயுள் என்ன, ஆவியல் என்ன, நான் அவனுக்கு கையை நீக்கவா? எனக்கு நினைக்கவும் முடியாது, உங்களுக்கு நினைக்கவும் முடியாது. இந்த சிலை தகர்க்கப்பட வேண்டும். ஃபிரௌன் என்ன சிலை வணங்கினான்? ஃபிரௌன் வணங்கின சிலை என்ன? பின்னால் செல்லவா? நான் முஹம்மது ரசூலுல்லாஹிக்கு பின்னால் செல்லவா? அபூஜஹலுடைய வரலாற்றை எழுதும் பொழுதே ஒரு வித்தியாசமான கருத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஏழையை மதிக்காமல், பக்கத்து வீட்டை மதிக்காமல், மனைவியை மதிக்காமல், கணவனை மதிக்காமல், மகளை மதிக்காமல், உறவுகளை மதிக்காமல், ஒரு விதமான தனித்துவம் தனக்குள்ளே குடிகொண்டு நான் என்ற மமதை எழுவதற்கு காரணம், சகோதரர்களே, இது ஒரு பெரும் சிலை. இதை இடித்தாலே ஒளிய சொருக்கத்துக்குள் செல்ல முடியாது. ஏனென்றால் சொருக்கத்துக்குள் இருந்த சைத்தான் வெளியேற்றப்பட்டதை இந்த சிலை வழங்குவதற்கு பின்னால் தான். அவன் அதை அழித்தாலே ஒளிய உள்ளே செல்ல முடியாது. அது இன்றி தௌபா இல்லை. அபூஜகல் எந்த அளவுக்கு திமிரி பேசினான் தெரியுமா? இதுல சுஜூதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறத பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய தலை இதை தூக்கி பித்தட்டுக்கு மேலால வைக்கிறதா, இது என்ன நியாயம் என்பதாக கேட்டான். என்னுடைய தலை எவ்வளவு பெருமதியானது, உன்னுடைய தலை அபூஜகம் தான், நீ புத்திஜீவிகளின் தலைவன் தான், உனக்கு அந்த பட்டம் தான் இருந்தது, இஸ்லாம் என்ற கொள்கையை தகர்த்தாய், சுஜூதை மறுத்தாய், நீ அபூஜகலாக மாறினாய், நீ யாராக இருக்கலாம், உனக்கு இஸ்லாம் தெரியவில்லையா, தீன் சொல்லும் வழிமுறை தெரியவில்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மண்ணோடு சேர்த்து விடுவான், கேவலமாக்கி விடுவான். அருமையான சகோதரர்களே, அபூஜஹலுடைய கழுத்தை வெட்டின சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா, இந்த கழுத்தை கொஞ்சம் உயர்த்தி வெட்டு, கொஞ்சம் கழுத்து மேல் துண்டு இருக்கணும், ஏண்டா முண்டங்களை வச்சா ஏண்ட முண்டம் தான் பெருசா இருக்கும் ஆசைப்பட்டான். எப்படியான அனானியத்தாக இருக்கும்? பிணம் அடை இறந்தாய், அழிந்தாய், மடிந்தாய், ஆனாலும் உனக்குள்ளே இருக்கும் நான் எனும் நீ எழுதப்பட்ட புத்தகம் உங்களுக்கு தெரியும். நீ வாழ வேண்டுமானால் நான் சாக வேண்டும், நீ இறந்தால் தான், நான் என்ற அகங்காரம் அழிந்தால் தான் எடுபடும் வாழ்க்கை. ஃபிரௌன் வளர்த்தான், இருந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நிறுத்தான். நான் யாரு, இவர் யாரு, நான் யாரு, இவர் யாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தஹஜ்ஜுத்தையும் வரும், பேசுற எண்டையும் வரும், காபா கட்டுறவற்றையும் வரும், பள்ளி கட்டுறவற்றை மட்டுமல்ல. அதனால நல்லது செய்வது மாத்திரமல்ல, செய்த நல்லதை கபூலியத்தாக்கிக் கொள்வது மிகப்பெரும் கஷ்டம். ஆக மேன்மையானவர்களே, ஒரு அந்த ஏழைக்குள்ள சொல்றாரு, அவர் சொல்றாரு, 20 வருடமா ஆயிரக்கணக்கான திருமணங்களை நான் இந்த ஊரிலே பார்த்துட்டேன், ஆனால் இதுவரைக்கும் ஒரு வீடு கூட என்னை அழைக்கவில்லை. ஏதோ நீங்கள் எனக்கு ஒரு நிகழ்ச்சி வைத்ததனால் தான் இந்த பெயர் போன இந்த ஹோலுக்குள்ளே ஒரு தடவையாவது வரும் பாக்கியம் கிடைத்தது. சுபஹானல்லாஹ், இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். தாஹிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னால் வந்தால் அவர்கள் யாரு தெரியுமா? பாதையிலே நடந்து போகும் பொழுதே அவருடைய மேனியிலே கொழுப்பு வாசம் வீசிக் கொண்டிருக்கும். கொழுப்பு வாசம், கிட்ட போறதுக்கு விருப்பம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட எப்பயும் விளையாட்டாக பேசுவார்கள், சந்தோஷமாக கதைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வீட்டுக்கு வந்தார்கள், ஜாஹிர் வந்துவிட்டு போன செய்தியை சொன்னார்கள். ஏதோ கொஞ்சம் கொழுப்பு கொண்டு வந்திருக்கின்றார்கள் யார் ரசூலுல்லாஹ், இதோ வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து வைத்ததன் பின்னால் ஜாஹிரை தேடி பாதையிலே நடக்கின்றார்கள். ஜாஹிர் அவருடைய சில பொருட்களை வைத்துக் கொண்டே பஜாரிலே விற்றுக் கொண்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் போய் அப்படி கட்டி பிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி அணைத்து விளையாடத் தொடங்கினார்கள். மையஸ்தரி ஹாதல் ஆபது, மையஸ்தரி ஹாதல் ஆபது, சுபஹானல்லாஹ். பாருங்கள் சகோதரர்களே, மனித நேயம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, அந்த புனிதத்துவம் எப்படி ரசூலுல்லாஹ்வுக்குள்ளே மறைந்திருக்கிறது. இது நபியுடைய ஜமாலியத், நபியுடைய பூரணத்துவம், நபியுடைய அந்தஸ்து, மரியாதை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் திரும்ப முடியாமல் இருந்தது பிடித்த பிடியிலே அவ்வளவு நெருக்கமாக பிடித்திருந்தார்கள். சிலவரும் சிலவங்களை கண்டா பாதையில பேச மாட்டாங்க, இவரோட பேசினால் இந்த மதிப்பை நான் இழக்க வேண்டி வரும், ஒரு சகோதரரோட பேசுறதுனால் ஒரு நாள் உங்களோட மதிப்பு இல்லாமல் போவதில்லை. அருமையான சகோதரர்களே, கண்ணியம் என்பது பாவத்துக்கும் நன்மைக்கும் சம்பந்தப்பட்ட விடயம். யார் பாவத்துக்குள்ளே கால் வைத்து கண்ணியத்தை தேடுகின்றார்களோ நெருப்புக்குள்ளே தண்ணீரை தேடிய செய்தியாகிவிடும். அவர்களுக்கு அந்த சத்தியமாக அந்த கண்ணியம் கிடைக்காதே, அவருடைய வாழ்க்கை சரிந்துவிடும். மேன்மையானவர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல, அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன அடிமைன்னு சொல்றதுக்கு கூட நான் தகுதியற்றவன், என்ன அடிமைன்னு சொல்லாதீங்க, நான் அடிமை என்று சொல்றதுக்கு கூட தகுதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, உங்களோட அந்தஸ்து நீங்க மௌத்தா போனா தெரியும், நீங்க பெரிய அந்தஸ்து இருக்கின்றீர்கள். சுபஹானல்லாஹ். ஆக மேன்மையானவர்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு. சகோதரர்களே, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு முன்மாதிரியாக இருக்கலாம் ஊருக்கு, கடைக்கு, பஜாருக்கு, தெருவுக்கு, எல்லா இடத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கலாம். மனைவி மக்களோட நல்ல முறையில் இருக்கிறது மிக சிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை செய்து காட்டினார்கள். வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, மனைவி மக்களுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சந்தோஷமா பேசுறா, இப்ப பெருசா சந்தோஷமா பேசுறது பெரிய விஷயம் அல்ல. மனைவி காணப்படும் பொழுது ஒரு கணவன் வீட்டு நிர்வாகி எப்படி இருக்க வேண்டும், இதற்கும் அழகான உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா மிக கோபப்பட்ட கட்டங்கள் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கித்தான் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா, நீங்க எப்ப என்னோடு இரக்கமாக இருக்கின்றீர்கள், எப்பொழுது என்னோடு கோபமாக இருப்பீர்கள், இந்த ரெண்டும் எனக்கு தெரியும். எப்படி யார் ஸல்லல்லாஹ், நீங்க எப்ப முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்பதாக சத்தியம் செய்வீர்களோ என்னோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், எப்பொழுது என்னுடைய முஹம்மதுடைய இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்பதாக நீங்கள் சத்தியம் செய்வீர்களோ அப்பொழுது நீங்கள் என்னோடு கோபத்தோடு இருக்கின்றீர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களையும் விளங்கியிருந்தார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நபி எங்கன்னு சொல்லி, நபியிட முடியல பட்டுச்சு, சொல்லுது முடிஞ்சு கேட்டாங்க, என்ன ஆயிஷா உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா, உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இருக்கிறீங்களா வெளியே போயிட்டீங்களான்னு பார்க்கத்தான் பார்த்தேன். திரும்ப கேட்டாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து, என்ன ஆயிஷா உங்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டமா, இவ்வளவு தான் கேட்டாங்க. மனைவி என்ன கேட்டா தெரியுமா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், சையதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், என்ன எங்களுக்கு மட்டும்தானா ஷைத்தான், உங்களுக்கு ஷைத்தான் இல்லையா? திருப்பி கேட்டார். எங்களோட வீடு இந்த வெடிச்சிருக்கும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா பார்த்து, உண்மையில் ஷைத்தான் இருக்கிறதா எனக்கும், முஸ்லிம் அவ் அஸ்லம், அவன் இஸ்லாத்துக்கே வந்துட்டான் ஆயிஷா இந்த ஷைத்தான். சகோதரர்கள், நாம சொல்றோம் நல்லா இருந்தா நல்லா இருப்போம், ஊராரோட இஸ்லாம் அதுவல்ல, நபியுடைய முன்மாதிரி அதுவல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி உங்களை வெட்டுபவரோடு ஒட்டிக்கொள்ளுங்கள், உங்களை பிரிந்து செல்பவரோடு செல்லுங்கள். ஏன் அவர்கள் சலாம் சொல்லணும், அவர் எனக்கு சலாம் சொல்வதில்லையே. மனைவி மக்களோடு ஏன் நல்ல முறையில் நான் இருக்க வேண்டும், அவர்கள் என்னோடு எப்படி இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே கேள்வி, அவர்கள் உங்களோடு எப்படி இருந்தார்கள் என்றல்ல, நீங்கள் எப்படி அவர்களோடு இருந்தீர்கள், இதுதான் கேள்வி. 30 நாள் பிரச்சனை, நபி வரவே இல்லை, ஒரு மாசம் வரமாட்டேன் போனாங்க, வந்தாங்க 29வது நாள். ஆயிஷா நாயை கேட்கிறா, வரவே கொண்டிருந்த மனைவி, அன்பாக நடந்த மனைவி, பாசமாக நடந்த மனைவி, கேட்ட ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா, என்ன ஒரு மாதம் சொன்னீங்களே, ஒரு மாதம் சொன்னீங்களே, நீங்க வந்திருக்கிறீர்களே 29 நாளில். சுபஹானல்லாஹ், 30 நாளை 29 நாளைக்கு பின்னால் கணவன் வந்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமாக வரவேற்க வேண்டிய பெண்மணி. பெண்மணி என்றால் இந்த தன்மை இருந்துதான் இருக்கும், அது எங்களோட வீட்டில் இருக்கும், உங்களோட வீட்டில் இருக்கும், நபியுடைய வீட்டிலே இருந்தது. ஆனால் எது எனக்கு இன்று பிரச்சனையாக இருக்கிறது, நான் சொன்னா வாய் திறக்கக்கூடாது, இதுதான் எனது வீட்டு சட்டமாக நாம் நினைக்கிறோம். ஆனால் வீட்டு குடும்பத்திலே சந்தோஷம் வர வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரமான வார்த்தையை சொன்னதுக்கு பின்னால் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்கள், 30 சொல்லி 29 வந்துட்டீங்களே யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள். ஆயிஷா, ஒரு மாதம் என்றால் 29 தான் 30 தான், நான் 29 வந்திருக்கிறேன் ஆயிஷா சொன்னார். சகோதரர்களே, வீட்டு குடும்ப பிரச்சனைகளை மாமாவிடம் ஊரார்களிடம் இல்லை. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றும் கணவன்மார்கள் இல்லாமல் போனதால், பெண்மணிகளுக்கு நபியுடைய முன்மாதிரி தெரியாமல் போனதால், ஒரு அரபு நாடு இருக்கிறது 1.5 மணித்தியாலத்துக்கு ஒரு தலாக் நடக்கிறது, இன்னொரு அரபு நாடு இருக்கிறது 1 மணித்தியாலத்துக்கு ஒரு தலாக் நடக்கிறது, இன்னொரு அரபு நாடு இருக்கிறது 1.5 மணித்தியாலத்துக்கு ஒரு தலாக் நடக்கிறது. சுமார் ஒரு நாளைக்கு 48 பெண்கள் குடும்ப வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள், பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டுப்பாட்டு அறையை விட்டும் மீறிய குடும்பங்கள் சிதறிக்கொண்டிருக்கிறது. கணவனுக்கு தெரிவில்லாமல் வாழத்தொட முடியாது. கணவன் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இல்லாமல் அழகிய முன்மாதிரியை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. சினிமாவல்ல, டிராமாவல்ல, தொடர் நாடகம் அல்ல, சேவைகட்ட முஸ்லிம் சமூகத்தில் இருந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. புத்தள பகுதிக்கு போனால் அங்கு இருக்கிறது அனல் மின்சாரம், நுரச்சோலையில் அதுல மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக இருக்கிற நடைபெறக்கூடிய பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் எங்களுக்கு அதனுடைய காட்சிகளை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், இந்த நாட்டில் அதிகமான கரண்ட் சப்ளை ஆகிற நேரம் என்ன தெரியுமா? அது கேட்டார் எங்களுக்கு. சொன்னா தெரியாது. சொன்னார், நீங்க சொத்து பாக்கலுக்கு இது ஒரு பாயிண்டாக இருக்கும், இது ஒரு உண்மையான விஷயமாக இருக்கும், நீங்கள் இதை தாராளமாக சொல்லுங்கள். அந்த சாட்ல மின்சாரம் அதிகமாக செயல்படும் நேரம் மகரிபுக்கு பின்னால் இருந்து 8 மணி வரைக்கும். அதிலும் அவர் சொல்லுகின்றார், சில நாடகங்கள் இருக்கும் தினங்கள் இருக்கிறதானே, சில நாடகங்கள், அந்த நாடகங்கள் இருக்கும் தினங்களிலே மிக அதிகமான மின்சாரம் நாடு முழுக்க வேலை செய்து கொண்டிருக்குமா? கிரிக்கெட் மேட்ச் பைனல் நடக்கும் பொழுதும் அதே போன்றே இந்த நாடகங்கள், சில நாடக தொடர் நாடகங்கள் இருக்கிறது, அந்த நாடகங்களுக்கு பின்னாலும் அதிகமான மின்சாரம். அருமையானவர்களே, உங்களோட பெண்ணுக்கு நீங்க இரக்கம் காட்டணும், இஸ்லாமிய முன்மாதிரி இருக்கிறது. உங்களோட மகனுக்கு நீங்க அன்பு காட்டணும், முன்மாதிரி இருக்கிறதே. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தின் பக்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் மனைவியை கூட்டிக் கொண்டு ஓடினாங்கத்தான் பஜார்ல ஓடல, ரசூலுல்லாஹ் அன்பா இருந்தாங்கத்தான் மனைவியோட. நாங்க ஆதாரம் எடுக்கிறது எப்படி? மனைவியை வாகனத்தை முன்னால வச்சுக்கொண்டு வேண்டிய சுத்தி சுத்தி வரலாம். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்ட போட்டி வைத்தார்கள், இருந்த சஹாபாக்கள் எல்லோரையும் அனுப்பினார்கள் முன்னாடி, எல்லோரையும் அனுப்பினார்கள் முன்னால், முன்னே செல்லுங்கள். யாருமே இல்லாத இடத்தில் தான் ஓட்ட போட்டி நடந்தது, பஜார்ல இல்ல, ஷாப்பிங்ல கையை பிடிச்சு கொண்டு நடக்கிறது முறையல்ல. அருமையானவர்களே, அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தின் கதவுகளை திறந்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்த நினைத்தால் ஞாபகம் வையுங்கள், சினிமா கலாச்சாரத்தையும் அந்நியர்களின் டிராமாக்களையும் கொண்டு வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் வீட்டுக்குள் கொண்டு வராமல் குடும்ப வாழ்க்கையை கவர்ச்சியாக ஆக்க நினைத்தால் கணவனை கொலை செய்யும் மனைவி உருவானாலும் ஆச்சரியமில்லை. ஒரு காலம் கேள்விப்பட்டோம், ஒரு காலம் கேள்விப்பட்டோம், மனைவி என் கணவன் கொலை செய்தார், நெருப்பை கொடுத்து விட்டார், பெட்ரோலை ஊற்றி எரித்து விட்டார். லேட்டஸ்ட் என்ன, மனைவி கணவனை விட்டு பிரிவதற்கு காலிக்கோட்டிலே முன்னால் இருக்கின்றார். சகோதரர்களே, கள்ள காதலன், மோசமான ஒரு பாவி, இஸ்லாத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், அவனோடு நான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த கணவன் ஏடிஎம் மெஷின் போல பணத்தை அள்ளி கொட்டினாரோ, நாடு நாடாக சென்று அழைத்து வருகிறாரோ, உழைத்து வருகிறாரோ, அந்த கணவன் பார்த்திருக்க நவுதுவில்லா வீட்டிலே சக்தியை எடுத்துக் கொடுத்து மனைவி அந்த காதலான சகோதரனிடம் நீ கொலை செய்துவிடு என்பதாக கணவனை பொறுப்பு கொடுக்க வீட்டுக்குள்ளே கொலை செய்யப்பட்டது. இதெல்லாம் காதலான வீட்டில் நடந்ததல்ல, முஸ்லிமுடைய வீட்டுக்குள்ளே நடந்தது. முஸ்லிம் கணவன் அந்நியனான் மனைவியின் உதவியோடு கொலை செய்யப்பட்டார். ஜனாசா இருக்கிறது, சுமந்து சென்றார்கள், ஒரு பாலடைந்த வீட்டுக்குள்ளே போட்டு விட்டார்கள். அருமையானவர்களே, கண்ணியரி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாத்திமாவுடைய, ஆயிஷாவுடைய, ஹஸ்ஸாவுடைய, மரியமுடைய முன்மாதிரி எமது முஸ்லிம் பெண்களுக்கு இல்லை என்றால் சினிமாவும் அசிங்கங்களும் கலாச்சாரங்களும் எமது வீட்டு பெண்களுக்கு கொடுக்கப்படுமேயானால் அவர்களுக்குரிய பிரதானமான அம்சங்களில் இருந்து அவர்கள் கலந்து விடுவார்கள். பெண்களுக்காக முக்கியம் என்ன? மகரம் பெண்கள். குர்ஆன்ல தொழுகையை விட மிக தெளிவாக பேசுகிறார், தொழுகையை விட மிக தெளிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆணும் பெண்ணும் ஒரு சபையிலே சேருவது நெருப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் சொன்னாங்க, கலப்பதே ப்ரீமிக்ஸிங். இது மேற்கத்திய கலாச்சாரம் 100 வருடத்திற்கு முன்னால் எடுத்தால், அவர்களுடைய சினிமா கலாச்சாரத்தை கூட எடுத்தால், ஒரு பெண்ணுடைய தோற்றத்தை ஆண் நடித்த காலம் இருக்கிறதே, ஆண் தோற்றம் எடுத்தான் பெண்ணாக, பெண் நடிக்க வரக்கூட வெச்சப்பட்டால் ஒரு காலத்திலே, இன்று என்ன நடந்திருக்கிறது, இஸ்லாம் என்ற கொள்கை காலுக்கு கீழால் பிரிக்கப்பட்டது. பேசினா சொல்லுவாங்க, பெண்ணுக்குரிமை இல்லையா? பெண்ணுக்குரிமை யார் கொடுத்தது? பெண் எங்கே புதைக்கப்பட்டுக் கொண்டிருந்தாள்? ரபி என்ற கோத்திரத்தினர் சகோதரர்களே, அவர்களுக்கும் இன்னொரு கோத்திரத்துக்கும் மத்தியிலே யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே தோற்றவர்கள் தன்னுடைய சொந்த பெண்களை கொடுக்க வேண்டும் வெற்றி பெற்றவர்களுக்கு. அவர்கள் விருப்பமானால் அவர்களோடு அழைத்து செல்லலாம் அடிமைகளாக, விருப்பமானால் திருப்பி கொடுத்து விடலாம். அந்த பெண்களுக்கு விருப்பம் கொடுக்கப்படும், அங்கே செல்லவும் முடியும், திரும்பி வரவும் முடியும். பெண்ணை கொலை செய்ய எங்கே ஆரம்பமானது? ஜாகிலியத்திலே, அரபு தீபகற்பத்திலே, ஜாகிலியத் மேலோங்கி வரும் பொழுதே, கபீலாவுக்கு மத்தியிலே நடந்த யுத்தத்திலே பெண் ஒப்படைக்கப்பட்டால் அடுத்த கபீலாவுக்கு ரபி என்ற அந்த அது வசந்தமான அது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கோத்திரமாக இருந்தது. அதனுடைய தலைவன் தான் தோற்று போக தன்னுடைய பொறுப்பில் இருந்த அத்தனை பெண்களையும் கொடுத்து விட்டான், உன்னுடைய பொறுப்பிலே வைத்துக் கொள்ளலாம் அல்லது திரும்பி தந்து விடலாம். இவன் மனதுக்குள்ளே நினைத்தான், என்னுடைய மகள் ஒரு நாளும் அந்த கூட்டத்தோடு செல்ல மாட்டான், அவன் திரும்பி வந்து விடுவான் என்பதாக பெரிய எண்ணத்தோடு இருந்தார், பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? மகள் உடனே அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டாள். அங்குதான் சபதம் விட்டான், இதற்கு பின்னால் எனக்கு பெண் பிள்ளை பிறந்தால் நான் அதை கொலை செய்து விடுவேன். சுமஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 10 பெண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். 10 பெண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். பிரசவம் நடக்கும் பக்கத்திலே குளியிருக்கும் ஜாகிரியர் பரவியது. பாவங்கள் பறக்கிறதுக்கு சத்தம் தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, அது தானா பரவிவிடும். அரபு தீபகற்பத்துக்குள்ளே பெண்களை கொலை செய்யும் அந்த அநியாயமான கலாச்சாரம் எவ்வளவு வேகமாக பரவியதென்றால், பிரசவம் நடக்கும் தாய் குழந்தையை பெற்றெடுத்ததன் பின்னால் அது பெண் பிள்ளை என்றால் அப்படியே மூடு பலகை கூட வைக்காமல் மூடிவிடுவார்கள். ஜனாதா கூட மூடு பலகை வச்சுதான் அது மதிப்பில்லாமல் போனதே. அருமையான தாய்மார்களே, உங்களுடைய கண்ணியத்தை பறித்தது இஸ்லாம் அல்ல, புதைக்கப்பட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களுக்கு வாழ்வழியுங்கள், இவர்களை வாழவிடுங்கள், மனான சாரியத்தை ஒழுக்கத்தை கொடுத்து, பண்பாட்டை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து, யார் 2 பெண்களை வளர்த்தெடுக்கின்றார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சொர்க்கத்திலே வாழ தயாரா? பெண்களை வாழவிடுங்கள் என்று சொன்னார்கள். அவங்கள அவங்களோட சுதந்திரத்தை முடிச்சிருப்பாங்க, முடிக்கல்ல. கட்டுப்பாடுகளை வைத்தார்கள், ஒழுங்குகளை வைத்தார்கள். நெருப்பையும் பஞ்சையும் சேர்த்து 10 இருந்தது ஆச்சரியம் இல்ல, 10ஆம் இருந்த ஆச்சரியம். சப்புக்கு வந்தா சொன்னாங்க, சப்புகளிலே மிக சிறந்த தப்பு முதல் தப்பு, சப்புகளிலே மிக கெட்ட தப்பு ஆண்களுடைய கடைசி தப்பு பெண்களோடு சேர்ந்து முதல் வரிசை. பள்ளிக்குள்ளே ஆணும் பெண்ணும் சப்புல பக்கத்துல பக்கத்துல நிற்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கெட்டது, மோசமானது, ஆபத்தானது. அந்நியவனின் பிரிவு இல்ல, எந்த மகரமுமே இல்லாமல் சுற்ற வைப்பது நியாயமா? பள்ளியில சத்து எவ்வளவு, திரிவில் தூரம் எவ்வளவு? திரிவில் சகோதரர்கள் போச்சுக்கொள்ள வேணாம், இந்த பகுதியில் திரிவில் குறைவைக்கு நான் நினைக்கிறேன். அருமையான சகோதரர்களே, இவருக்கு கடையில பிஸி, இவருக்கு வீட்டில பிஸி, இவருக்கு தோட்டத்துல பிஸி, இவருக்கு வயல்ல பிஸி, மனைவி ஷாப்பிங்குக்கும் பசாருக்கும் அடுத்தவனின் திரிவில் இல்ல, எந்த மகரமும் இல்லாமல், எந்த திரையும் இல்லாமல் பகிரங்கமாக தனியாக சுற்றி வருவதே. அல்லாஹ் பாதுகாக்கணும், எக்ஸிடன் நடந்து சொன்னா கேவலமான மௌத்து. சினிமாவை கொடுக்கிறோம், ஆண் பெண் கலப்படம் செய்கிறோம், குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை எங்கே? சகோதரர்களே, சமீபத்தோடு ஜனாசா நடந்தது, முஸ்லிம்கள் சொன்னார்கள் ஜனாசா என்பதாக. ஆனால் அந்த ஜனாசாவை மோச்சரிக்கு எடுப்பதற்கு இந்துக்களும் வந்தார்கள். பெண்மணி பச்சை குத்தி இருந்தார், உடம்பிலே பச்சை, முஸ்லிம் நேசொருவர் அணுகின்றார். இந்துக்களும் வந்திருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் வந்திருந்தார்கள், பௌத்தர்களும் வந்திருந்தார்கள், முஸ்லிம்களும் சென்றார்கள். ஜனாதாவை கேட்டு இறுதிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த ஜனாதா பொதுமயவாடியிலே அடக்கப்பட வேண்டும், பொதுமயானத்திலே முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட முடியாது என்பதாக. அன்பையா அம்மையானவர்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை மறந்தோம், முஹம்மது ரசூலுல்லாவை இழந்தோம். சராசரியாக ஒரு மத்திய மாகாணத்துக்குள்ளே சராசரியாக 1 கிழமைக்கு 3 பெண்மணிகள் சவப்பெட்டிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். 3 பெண்மணிகள் பாத்திமா, ஆயிஷா, ஹஸ்பாண்டே. தந்தை தேடி தேடி வைத்த பெயர்கள் எங்கே? தந்தை ஓடி ஓடி வைத்த பெயர்கள் எங்கே? சகோதரர்களே, 16 வயது, சினிமாவை கொடுக்கிறீர்களா? டிராமாவை கொடுக்கிறீர்களா? வீட்டிலிருந்து தொழில் செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது டிவிடியை எடுத்துக் கொண்டு சென்று அந்நியர்களின் அந்த நிரக காட்சிகளான அந்த சினிமாக்களை வீடுகளிலே பரப்புகிறீர்களா? அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். 16 வயது இளம் பெண்மணி சொல்றா, பாப்பா நீங்க என்ன தேடி வந்த போலீஸ்க்கு காட்டி கொடுப்பேன், நான் சாவதாக இருந்தாலும் அங்கேதான், நான் வாழ்வதாக இருந்தாலும் அங்கேதான், நான் சவப்பெட்டியிலும் போக தயாராகித்தான் வந்திருக்கிறேன். சகோதரர்களே, கொழும்புல நடந்தது ஒரு சம்பவம் பகிரங்கமான, இதை சொல்றேன் பரவாயில்லை. பெண்களை பாதுகாருங்கள், பெண்களை மதியுங்கள், பெண்களை கண்ணியமாக நடத்துங்கள். ரசூலுல்லாஹ்வின் முன்மாதிரி அதற்கும் முன்மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே அழுத்தமாக பேசியிருக்கின்றார்கள். குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அருமையானவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி எந்த பெண்ணிடம் இல்லையோ, எந்த கலாச்சாரத்திலே இல்லையோ, அது கலாச்சாரம் அல்ல, அது அனாச்சாரமாக போய்விடும், அது கேவலமாக போய்விடும். பாப்ப குழந்தை காற்றாக சினிமாவை அடக்க மகளுக்கு சரியான சந்தோஷம், மகள் அதில் பார்த்துட்டு நினைச்சா இதுதான் உலகம். திருமணம் பேசப்பட்ட பொழுது அவர் சொன்னா, பாப்பா எனக்கு கல்யாணம் எடுக்கிறதா, நீங்க எங்க தெரியுமா எடுக்கணும், கோயில்ல தான் இருக்கணும். ஏன்னா அது பார்த்த படம் எல்லாத்தில் இருக்கிறது கோயில் திருமணங்கள் தான். ஆசைப்பட்டா ஆசைப்பட்டா அல்லாஹ்வுடைய இஸ்லாமியார்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, சினிமாவுக்கு பின்னால் செல்லுகின்றீர்களா? உங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்க படிக்க போறீங்க? குழந்தை வளர்ப்பதை எங்க படிக்க போறீங்க? கணவனை கண்ணியப்படுத்துவது எங்க படிக்க போகின்றீர்கள்? கணவனை கண்ணியப்படுத்திய பாடம் யாரிடம் பார்க்க வேண்டும்? படத்தினா படத்துக்கு சினிமாவுக்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்களை பெண்களையும் கலந்து விடுவோம், பெண்கள் உரிமை குரல் பேசட்டும், ஆண்களை மிதிக்கட்டும், உலகம் நரகமாகிவிடும். அந்த பெண்மணிக்கு காட்டப்பட்ட காட்சிகள்ல அவ மயங்கி போனான். அவர் சொன்னா, இந்த கல்யாணம் கோயில்ல நடக்கும், கோயில்ல நடக்கிறான், இந்த முஸ்லீமா திருமணம் முடிப்பான். ஒரு அந்நிய சகோதரனுக்கு திருமணம் நடத்தப்படுகிறது, முஸ்லீம் பெண்மணி, கோயில்ல அவளை இஷ்டப்பட்டு நடந்துச்சு. கோயிலின் திருமணத்துக்காக வேண்டி ஈமானை இழந்தா, இஸ்லாத்தை இழந்தா, முஹம்மது ரசூலுல்லாஹை இழந்தா. அருமையானவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கை 2 வருடம் அங்கே கழிகிறது. தாயும் தந்தையும் எரிஞ்சிருப்பாங்க. உண்டை மட்டும் ஞாபகம் வைத்துக்கோங்க இளம் பெண்களே, வாலிபர்களே. நான் இங்கே கொத்துபாம் முழு சபிக்கும் தான் பேசினேன். பெற்றோருடைய பதுவாவை வாங்காதீர்கள். வாட்ஸ்அப்ல காண்ற அட்ரஸுக்கு மிஸ் கால்ல லைஃபை மிஸ் ஆக்காதீர்கள். அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையை உம்மாப்ப கஷ்டப்பட்டு பராமரிக்கிறார்கள். அவர்களுடைய மனதுக்கும் மானத்துக்கும் நெருப்பு கொடுத்து விட்டு நீங்கள் வாழ நினைத்தால், சத்தியமாக சொல்றேன், இந்த இடத்துல இருந்து மஸ்ஜித் இருந்து சொல்றேன், உங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கத்தான் போகிறான். அவன் உங்களோட மானத்தை வாங்கத்தான் போறான். நடக்கும். தாய் ஓடினா ஒரே புள்ள, இன்றைக்கு அந்த தாயுட புள்ள ஓடுகிறா, அழுது கொண்டுகிறா. நான் இந்த உம்மாவாப்பாக்கு செஞ்ச அநியாயத்தை இந்த ஒரு புள்ளைய வச்சு அல்லாஹ் தந்தான். உம்மாப்பா யாரும் இல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கும். ஞாபகம் வையுங்கள், நிறத்துக்கும் வயசுக்கும் குழலுக்கும் பணத்துக்குமாக வேண்டி குடும்பங்கள் பால் படுத்த கொடுமையானால் உங்களுக்கும் அதே சித்திரவதை சேமம் ஒரு முன்னால் இருக்கிறது. புள்ள போனா வாழ்ந்து கொண்டிருந்தா, யாரு சாபமோ நோய் வர தொடங்கிச்சு, கஷ்டப்படுறா, பெத்த மனம் பித்து வைத்தியசாலைக்கு போறா பார்க்கறதுக்கு. பார்க்க போனா அங்க உமா பார்த்து புள்ள கெஞ்சுது, படைச்ச ரப்ப விளங்காதவன் இவளையா பார்க்க போறான், இது எங்களை பெண்ணுக்கு விளங்கல்ல, எங்களை சகோதரிக்கு விளங்கல்ல. சகோதரர்களே, கெஞ்சினா உமா என்ன உங்களோட கூட்டிக் கொண்டு போங்க, உமா என்ன உங்களோட கூட்டிக் கொண்டு போங்க. கணவன் வந்தான், எத்தனை தடவை வேண்டுமானாலும் பார்த்து செல்லலாம், ஆனால் மகளை அழைத்து செல்ல முடியாது. அவர் வந்தா சாவுறந்தாலும் எங்களை வீட்டுலதான், எங்களோட முறைப்படிதான் அவர் புதைக்கப்பட போகிறார். இந்த வார்த்தையை கேட்டு எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டல் தாங்க முடியாத வருத்தம், வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். சொல்லப்படுகிறது, சாகும் வரைக்கும், சாகும் மௌத்தா பொருள் சொல்லுங்கோ, அவர் எப்படியோ சாகும் வரைக்கும் சொல்லி சொல்லியிருந்த, உமா நான் நரகத்தை பார்க்கிறேன், உமா என்னை கூட்டிக் கொண்டு போங்கோ, என்னை கூட்டிக் கொண்டு போங்கோ என்பதாக சொல்லிக் கொண்டுதான் அந்த பெண்மணி செத்தா. அன்பார்ந்த பெற்றோர்களே, அருமையான பாலிபர்களே, அவளுக்கு திருப்பம் வந்தது திருமணம் கோயிலில் நடக்க வேண்டும். மரண சங்கமும் மரண இறுதி கிரியைகளும் மரண இறுதி கடமைகளும் கோயிலுக்குள்ளே நடந்தது, உடம்பு எரிக்கப்பட்டது. முஸ்லிம் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எங்களுடைய மகளுக்கு பவர் செய்ய தெரியும்,
ஸ்பெச்வேக் தெரியும், ஹோம் டிசைனிங் தெரியும், ஹோம் சயின்ஸ் தெரியும், பாலர் தெரியும். சல்லல்லாஹு அலைஹி சக்கராத்துக்கு வருகிறேன். நாம் முடிப்பதற்காக வேண்டி கண்ணிமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை சுபகுடிய நேரம் 14 நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். அவைகளை சொல்லி முடிக்க நேரம் இல்லை. அருமையானவர்கள், உண்ட இடையிலே சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4-5 நாட்கள், 14 நாள் 5வது நாள் வருகின்றார்கள். மிகவும் கஷ்டப்பட்டார்கள். மிம்பரிலே உட்கார்ந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யாருக்காவது கடன்கள் இருந்தால் அவர் என்னுடன் கடனை பெற்றுக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, ஜனாசா கொண்டு வந்ததுக்கு பின்னால கடன் அடக்க சொல்றதல்ல முறை. ஜனாசாவாக முன்னால கடன் தான் கொடுத்துருவோம். ஊரார்கள் சொல்லுவார்கள், சமீபத்தில் ஒரு ஜனாசாவுக்கு சொல்லப்பட்டதே, இவருடைய கடன்கள் இருந்தால், கொடுக்கல் வாங்கல் இருந்தால் ஹலால் சொல்லிக்கோங்கோ. சொந்த மச்சான் எழும்பினார். எழும்பி சொன்னார், என்ன தெரியுமா, 3 கோடி கடன், 3 கோடி எனக்கு பணம் தர இருக்கிறது. என்னுடைய தந்தையின் 3 சொத்தையும் இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து சுரண்டினார். நாம் எமது தந்தையை இழக்கும் பொழுது சிறிய பிள்ளைகள், இவர்தான் மூத்த மைத்துனன், இவர் எம்முடைய சொத்தை பராமரிப்பதாக எமது சொத்துக்களை எடுத்தார், வளர்த்தார், பிரித்தார், பிள்ளைகளுக்கு கொடுத்தார், இவர் கபருக்கு போறார். இந்த ஜனாதா பார்த்து நான் சொல்றேன், கயாமத்தை நான் இந்த கடனை கேட்பேன், இது எந்த சொத்து, இது எந்த அனாதை சொத்து, இதுக்கு நான் ஹலால் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். நிலம் எங்க போயிடுச்சு? நெருப்பு. சகோதரர்களே, கபருக்குள்ள போகலை மட்டும் ஹராமான ஒரு சொத்து இருக்கக்கூடாது. இதைத்தான் நபியுடைய கடைசி நாள் உபதேசமாக இருந்தது, கடைசி வார்த்தையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்ராவுக்கு போயிட்டு வாராம ஃபிளைட்டல் கொடுக்கக்கூடிய பெட்ஷீட், பிளாங்கெட், இது ஹலாலா? நபியோட யுத்தம் செய்தார், யுத்தம் செய்தவர் ஷஹீதானார். சாபாக்கள் சொன்னார்கள், சொர்க்கவாதி, சொர்க்கவாதி என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை, நரகவாதி அவர். ஏன் ஏன்? சஹாபாக்கள் ஆச்சரியமாக வினவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, கனிமத்தை பிரிக்க முன்னால ஒரு யார் புடவை இவர் எடுத்துட்டார்கள். உயிர் கொடுக்கும் இஸ்லாத்துக்கு அந்த எடுக்கப்பட்ட அந்த அரசாங்க சொத்து, அது பொது சொத்து, அந்த சொத்தின் விபரீதத்தால் நரகத்தில் அவர் விழுந்து கொண்டிருக்கின்றார், உருந்து கொண்டிருக்கிறார். உயிரை கொடுக்கும் அந்த சொத்தை ஹலாலாக்கிக் கொள்ள முடியாமல் போனது. சகோதரர்களே, வெச்சிட்டிக்குதானே, அதாவது சிலவங்க ஏறாம சந்தம் தண்ணீர தொடச்சி கழுவி எடுத்துக்கொண்டு வருவாங்க, கஃபன் செய்யும் கொண்டு. ஃபிளைட் ஏறினோட ஹேண்ட் பேக் கொடுத்து மெதுவாக போடுவாங்க, இதை வெச்சிட்ட ஹலாலா இது. நீங்க எந்த விமான நிறுவன சேவை நிறுவனங்களை கேட்டு பாருங்கோ, வெட்சிட்டு வெளியே கொண்டு போக அனுமதி இல்லை. அதனாலதான் மறைச்சி போட்டுரும். இதுக்கு யாருக்கு ஹலால் கேட்கிறது? சக்கராத்திலே இது படையெடுத்தால் பொது சொத்து, இன்னொருடைய சொத்து என்ற பெயரில் நாளை மறுமையில் பிடிக்கப்பட்டால் எனது நிலை என்னவாகும்? தந்தை இறக்க இறக்க அடுத்தவர்களின் சொத்தை பராமரிக்கிறோம். இன்னல்லதீன நெருப்பை சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படும். அனாதை என்ற சொத்துல கை வச்சார். இதெல்லாம் முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹலால் நான் ஏசிருந்தா சொல்லுங்கோ. இப்படி எல்லாம் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக கேட்டார்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபாத்திமாவை கூப்பிட்டு பேசுறாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை பார்த்து எப்படி இருந்திருக்கு, நபியுடைய மேனில தூசிப்பட்டாரே, சுபஹானல்லாஹ், தாங்கிராத மகள், அழுவாங்க மகளை பார்த்து, நபியை பார்த்து தூசியோட வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுதார்கள் மகளை பார்த்து, மகள் பார்த்து அழுதார்கள். அந்த தந்தையுடைய சக்கரார் எங்களுங்களை மாறி அந்த ஃபாத்திமாவோட இறக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வந்தால் நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க சொந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இறக்கமா இருந்த அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பாப்பட சக்கரார், எங்களுக்கு இந்த சக்கரார் வரப்போகுது, பிறப்புக்கு எப்படி நபி முன்மாதிரியோ இறப்புக்கும் ரசூலுல்லாஹை முன்மாதிரியாக ஆக்குவோம். முஸ்லீமாக பிறப்பது சாதனை அல்ல, முஸ்லீமாக இறப்பது சாதனை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி முடிவை பாருங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி வினாடியிலே, இந்த கடைசி நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்க்கின்றார்கள். மகள் ஏங்கி ஏங்கி எழுகின்றார்கள். வா கர்பாலி அபி சொன்னார்கள், வா கர்பாலி அபி, என்னுடைய தந்தைக்கு இவ்வளவு வருத்தமாக்கிறார், இவ்வளவு கஷ்டமா. அன்பாந்தவர்களே, பிறக்கும் பொழுது உடம்புக்குள் உயிர் செலுத்தப்பட்டது, இது வருத்தம் இல்லை, இறப்பு இருக்கிறது, இறப்புடைய நேரம் உடம்பில் இருந்து உயிர் கலட்டப்படும், இதுக்கு பெயர் சக்கரார். உடம்பு ஒவ்வொன்றும் வருத்தத்தை அனுபவிக்கும்,
கஷ்டத்தை அனுபவிக்கும், வேதனையை அனுபவிக்கும். உயிர் பிரியும் நேரம் நபிக்கும் வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருக்கும் அந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து முகத்தோடு தெளித்துக் கொள்கின்றார்கள், காய்ந்து விடுகிறது. மனைவி ஆயிஷா குல்சுராக்களை எல்லாம் ஓதி, வேறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த துஆக்களை எல்லாம் நபியுடைய கையிலே ஓதி நபியுடைய முழு மேனியிலும் துடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய வேதனை கூடிக்கொண்டே செல்கிறது. அன்பு நபியின் அன்று இரவு வீட்டிலே இறைந்த விளக்கு இருக்கிறதானே, அது இரவல் விளக்கு சகோதரர்களே. சொந்த விளக்கிலே எண்ணெய் எரியல்ல, அடுத்த வீட்டிலிருந்து எண்ணெய் கொண்டு வந்துதான் நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாள் இரவு கழிந்தது. கண்ணீரி கல்லாவி நல்லடியார்களே அந்த நேரத்திலே பாத்திமாவை பார்த்தார்கள். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அழுகின்றார்கள், மகளை பக்கமாக கூப்பிட்டார்கள், ஒரு செய்தியை சொன்னார்கள், சிரித்து விட்டார்கள். அருமையான பெற்றோர்களே, மகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்து அந்த மகளுடைய இறுதி சான்றிதழ் என்ன தெரியுமா கொடுத்தார்கள். சொன்னார்கள், மகளை பார்த்து ஆயிஷா நாயை கேட்கும் பொழுது சொன்னார்கள், சந்தோஷப்பட்டு சுபஹானல்லாஹ், கண்ணீரி கல்லாவினர் முதலாவது அழுதார்கள், இரண்டாவது சிரித்தார்கள். அழுதது ஏன் சொன்னார்கள், மகளே நான் உன்னை விட்டு பிரியப் போகிறேன். அன்பாந்த பெற்றோர்களே, துள்ளி விளையாடும் பிள்ளை, முதுகிலே விளையாடிய ஹுசைன், அவர்களை விட்டு ரசூலுல்லாஹ் பிரிகின்றார்கள், மனைவியை விட்டு பிரிகின்றார்கள், மகளை விட்டு பிரிகின்றார்கள். முகம்மதின் மேடையில் பூசி வட்டாலும் எனது உயிர் போகட்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த உத்தம தோழர்களை விட்டு பிரிகின்றார்கள். சவுர் குகையிலே பாம்பு கடிக்கக் கூடாது, நபியின் மேடையில் நான் பாதுகாக்க வேண்டும் என்று துளி புழுவாய் குடித்த அந்த அபுபக்கருக்கு முன்னால் நபி பிரியாவிடை கொடுக்கும் மேலும் இந்த துனியாவுக்கு. பாத்திமாவை கூப்பிட்டு சொன்னார்கள், மகளே நீ அழாதே, மகளே நீ அழாதே, நீதான் என்னை முதலாவதாக சொர்க்கத்திலே சந்திக்கப் போகிறாய். சொர்க்க பெண்களின் தலைவி சையிது துணிசாயாகவே ஜென்னா, சொர்க்க பெண்களின் தலைவி நீ என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். கடைசி நேரத்திலே கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, பேரப்புள்ள வருகிறே, பிள்ளைய பார்த்து விளையாடும் நேரம் அல்லது சக்கராத்துடைய நேரம் எங்களுக்கும் வர இருக்கிறது. கண்ணிவிக்கு நல்லாத நல்லதார்களே, சரதாவுடைய செல்லம் அந்த ஹசனையும் ஹசனையும் பார்த்து சில உபதேசங்கள் சொன்னார்கள். மனைவியின் முகத்தை பார்க்கின்றார்கள், வருத்தம் மேலோங்குகிறதே. அப்பதான் சொன்னாங்க, அன்பு மனைவியின் மடியிலே சரதாவுடைய தலை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரதாவுடைய சொல்லுகின்றார்கள், ஆயிஷா மா ஸாலு அஜிது அலமத்தாம் அல்லதி அகல்து பி கைபர் ஃபகத் ஏற்பாடு கண்ணீரிக்க சகோதரர்களே, சக்கராத்த சொல்றாங்க, மா ஸாலு அஜிது அலமத்தாம் அல்லதி அஸத்து பி கைபர் தக்கத்தாத் அபுகரி, ஆயிஷா அன்று உண்ணிய உண்ட அந்த நஞ்சு துண்டு அந்த இறைச்சி துண்டு எனது ஒவ்வொரு நரம்பையும் துண்டாக்குவது போல் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, துண்டெடுக்கிறது போல் இருக்கிறது சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பார்க்கின்றார்கள் அப்துல் ரஹ்மானை. ஹஜரத் ஆயிஷாவுடைய சகோதரர் மிஸ்வாக் கொடுக்கப்படுகிறது. சைக்கிளையால் மனைவி புரிந்து கொண்டா விஸ்வாக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருதுவாக்கி கொடுத்தார்கள். அழகாக விஸ்வாக் செய்ததன் பின்னால் கையை தூக்கினார்கள். அருமையானவர்களே, சிலருடைய முடிவு சினிமாவோடு இருக்கிறது. ஒரு பெண்மணி ரிமோட் கொண்டோரோடு மௌத்தாகிறார், இது நபியின் முன்மாதிரி ஆகலாமா? ஒரு வாலிபன் ரிமோட்டை அடித்துக் கொண்டு ஹெட்செட்டை அடித்துக் கொண்டு தூங்குகின்றார், காலையிலே பாடசாலை செல்வதற்கு தாய் போய் எழுப்பினா, நவுது பில்லா, காதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது, உடம்பிலிருந்து உயிர் போயிருக்கிறது. முடிவு எப்படி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவை போன்று வர வேண்டும். கையை உயர்த்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது, மா அல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய வசனம் முடிகிறது, அல்லாஹும்ம அல்ஹத்னி பிர் ரஃபீகில் ஆலா, நபியோடு நபிமார்களோடு ஷஹீதுகளோடு சித்திகங்களோடு சாலிஹீன்களோடு சேர்ந்து கொள்ளும் மனிதர். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், ஜிப்ரீல் ஆகிய அந்த உச்ச நண்பரோடு என்னை சேர்த்து எடுத்துவிடு நாயனே. முகத்தின் பக்கம் உடம்பின் பார்வை, கண்ணின் முகத்தின் பார்வை செல்லுகிறதே. சர்தார் சிமுடைய பெருவிரலில் இருந்து கலக்கப்பட்ட உயிர் கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த முபாரக்கான அந்த பிரகாசமான
உயிர் சல்லல்லாஹுவுடைய மேனியிலிருந்து கலக்கப்படுகிறது. மேலிருந்த கை அப்படியே கீழே சரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சஹாபாக்கள் அழைகின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வெளியே இருந்து வந்தார்கள். ஜனாஸா மூடி வைக்கப்பட்டிருந்தது. ஜனாஸாவை திறந்தார்கள். ஹிஜ்ரத்திலே கூட, பிரயாணத்திலே கூட, வீட்டிலே கூட, மஸ்ஜிது நபவியிலே கூட, மஸ்ஜிது குபாவிலே கூட, ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சென்று விட்டார்கள். சொன்னார்கள், அந்த ஜனாசாவிலே முத்தமிட்டதன் பின்னால் சித்த ஹையன் உயிரோடு இருக்கும் பொழுது மணந்து கொண்டிருந்தீர்கள், மரணித்ததன் பின்னாலும் மணக்கின்றீர்கள் என்பதாக சொல்லி முடித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த கண்ணால் முஹம்மதை பார்க்க கிடைக்காதே, என்னுடைய பார்வையை நீ கலத்தி விடு நாயனே, இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் எனக்கு எந்த காட்சியும் தேவையில்லை. பார்வை கலக்கப்பட்டு விட்டது அவருடைய. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு மண்ணுக்குள் வைத்து மூடப்பட்டது. எங்களுடைய உடம்பு மூடப்படும். சகோதரர்களே, ஒரு நாள் வரும், மூடப்படும். இந்த உடம்பு வைத்தால் புழுவெடுக்கும். நபியுடைய மேலி உடம்புக்கு மண்ணுக்கு ஹராம் வைத்து மூடப்பட்டது. ஆயிஷா பாத்திமா நாயகி கேட்டார்கள், இந்த அருமை நபியின் முகத்தை மேலியை வைத்து அந்த மண்ணுக்குள்ளே வைத்து மண்ணை எல்லை போடுவதற்கு உங்களுடைய மனத்தில் எப்படி இடம் வந்தது? உங்களுடைய கைகள் எப்படி அந்த வேலையை செய்தது? என்னுடைய ரஹ்மத்துல் இல்லாதவன், என்னுடைய தந்தையை மூடி வைத்து விட்டீர்களே. சரதாலுடைய கபுலரிக்கு சென்றார் பாத்திமா நாய். மண்ணை எடுத்து கவலைப்படுவார்கள், அழுவார்கள். சுபஹானல்லாஹ், அழுது சொன்னார்கள், இந்த மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் எனது தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது எப்பொழுது வந்தாலும் என்னை முத்தமிடுவார்கள். ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்று இல்லையே, அவர்களை முத்தமிடுவதற்கு என்பதாக சொன்னதன் பின்னால் சொன்னார்கள், நானும் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த மார்க்கத்துக்காக, இந்த உம்மத்துக்காக பட்ட சிரமங்களை தூக்கி சூரியனிலே வைத்தால் சூரியனே ஒளி இழந்து போய்விடும் என்பதாக ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபியின் அந்த அழகான வாழ்க்கை முன்மாதிரியை ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்தார்கள். எனவே சகோதரர்களே, பிறப்பும் நபிய மாதிரி அமைஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ், இறப்பும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நமது குறைகளை மன்னித்துவிட ரஹ்மானே, இந்த சங்கையான சபையில் என்னை கபூல் செய்து கொள்வாயாக. பாவங்களை சுமந்தவர்கள் யாருலாம், தவறுகள் நிறைந்தவர்கள் யாருலாம், குற்றங்கள் பல செய்தவர்கள் யாருலாம், இதை மன்னிச்சுடையாரலாம். இந்த கடைசி நேரத்தை நல்லதாக ஆக்கிறியாரலாம். சக்கராத்த களிமா உணர்ச்சி பார்க்கிறியாரலாம். களிமா இல்லாத மௌத்த விட்டுகளை பாதுகாக்கிறியாரலாம். இறுதி நேரத்தில் களிமாவை தராம விட்டு விடாதையாரலாம். நாவை தடுக்க வச்சிடாதையாரலாம். இஸ்லாத்துடைய ஈமானுடைய உறுதியோடு வாழ்கிறோம் நாயனே. உனக்காக வேண்டி சுது செய்கிறோம் யாருலாம், நன்மைகள் பலதை செய்கிறோம் யாருலாம், நபிய மாறி வாழ்ந்து ஆசைப்படுகிறோம் யாருலாம். எங்களுடைய முடிவதை நீ நல்லதாக்கி யாருலாம், கேவலப்படுத்தினாத யாருலாம். சரதாரீஸ்வரம் வாழ்க்கைக்கு முன்மாதிரி போல எங்களை சக்கராத்துக்கு முன்மாதிரியாக நபி ஆக்கிறியாருலாம். யாழ்ல கஷ்டம் இல்லாத சக்கராத்தாயா, மௌத்துடைய நேரத்தை லேசாக்கியாள்லா. எம்மை விட்டு சென்ற எனது பெற்றாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கு இஸ்லாத்தை சொல்லித் தந்தவர்கள் யாழ்லா, எனக்கு ஈமானை காட்டித் தந்தவர்கள் யாழ்லா, தீனின் தெளிவோடு வாழ வைத்தவர்கள் யாழ்லா. இந்த சபையை கபூல் செஞ்சுக்கோயாள்லா. எங்களுடைய சகல பாவங்களை மன்னிச்சிருயாள்லா. நரகத்துக்கு இந்த உடம்பு ஹராமாக்கியாள்லா. நரகத்தை விட்டு இந்த உடம்பை பாதுகாத்து நாயனே. அன்பான நபியை நாளை மஹ்ஷரிலே சந்திக்கணும் யாழ்லா. ஹவுஸுல் கௌசர் தண்ணியை நபியுடைய கையால குடிக்கணும் யாழ்லா. நபியுடைய நிவாவுக்கு பின்னால், நிவாவு சங்கத்துக்கு பின்னால் சொருக்கம் போகணும் யாழ்லா. இந்த பாத்தியத்தினை எங்களுக்கு தந்திரி ரஹ்மானே. எங்களை கேவலப்படுத்திடாதே, எங்களை தூரமாக்கிறாரே, நரகத்துக்கு இந்த உடம்பு ஹராமாக்கியாள்லா. நம்முடைய உம்மு வாப்பமார்கள் யாரெல்லாம் கபிராளிகள் ஆகிறாங்களோ அவங்களுடைய கபிர்களை சுருக்கத்தின் பூஞ்சொலியாக ஆக்குவாயாக. இந்த சபையில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தீனுடைய வாழ்க்கையிலே இன்பத்தை தாயாள்லா. சரதாரிசனுடைய முன்மாதிரியிலே அழகிய முன்மாதிரியை ஏற்படுத்தியாள்லா. அந்த நபியனுடைய வாழ்க்கை வாழ்வதிலே சந்தோஷத்தை தாயாள்லா. இந்த சகல பாவங்களை மன்னித்து வாக்கிலே கபூல் செய்வாயாக.
இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
Every time when I'm awake, all things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves roar in the sea, سبحانك.